بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم فقهني في الدين وعلمني شريعتك وأعوذ بك من الضلال والزيغ والكفر والشرك والنفاق والشقاق قال المصنف رحمه الله ولا نرى السيف على أحد من أمة محمد صلى الله عليه وسلم إلا من وجب عليه السيف ولا نرى الخروج على أئمتنا وأولاة أمورنا وإن جاروا ولا ندعو عليهم ولا ننزع يدا من طاعتهم ونرى طاعتهم من طاعة الله عز وجل فريضة ما لم يأمروا بمعصية وندعو لهم بالصلاح والمعافات சரியா இன்ஷால்லா இன்றைய பாடத்தை படிப்பதற்கு முன்பாக நேற்றைய பாடத்தில் உள்ள சில ஒரு முக்கியமான விஷயங்களை பார்த்துவிட்டு உள்ளே செல்வோம். நேற்று நாம் படிக்கும்போது وَنَرَى الصَّلَاةَ خَلْفَ كُلِّ بَرٍّ وَفَاجِرٍ مِنْ أَهْلِ الْقِبْلَةِ وَعَلَى مَنْ مَاتَ مِنْهُمْ தொழ வைப்பவர் நல்லவரோ கெட்டவரோ அவருக்கு பின்னால் நாம் தொழுவோம். அதுபோன்று இறந்துவிட்ட முஸ்லிம் அவர் நல்லவரோ கெட்டவரோ அவருக்கு நாம் தொழுகை நடத்துவோம், ஜனாதா தொழுகை நாம் அவருக்கு தொழ வைப்போம். சரியா, இதுல ஒரு சில மக்களை அறிஞர்கள் நீக்கி இருக்கிறார்கள், அதனுடைய விளக்கத்தை நம்ம அக்கீதாவுடைய பாடத்துக்கு பின்னாடி இன்னும் வாய்ப்பு கிடைத்து அப்ப பார்ப்போம். சரியா, அதாவது அவர்கள் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்தாலும் அவர்களுக்கு தொழுகை நடத்தப்படாது. இப்ப ஒரு சின்ன ஒரு சுருக்கமா சொல்றதா இருந்தா, உதாரணத்துக்கு இப்ப இந்த காதியானிகள் இருக்காங்க, இப்ப அவர்களும் தங்களை எப்படி சொல்கிறார்கள், முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களும் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நாம் ஜனாதா தொழுகை நடத்துவோமா? நம்ம நடத்த மாட்டோம், அதில் கலந்து கொள்ளவும் மாட்டோம். அதே போல சமீபத்தில் ஒரு 20 வருஷம் இருக்கும் அல்லது 25 வருஷம் இருக்கும், சென்னையில் மெட்ராஸில் பரவன ஒரு கூட்டம், இந்த 19 சொல்லி புதிய நினைவூட்டல் சொல்லி ஒரு கூட்டம், அவங்களுடைய வெளிப்படையான கொள்கை வந்து குரான் மட்டும் போதும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார நிறைய குழப்பங்கள் முரண்பாடுகள் இன்னும் நிறைய இருக்கு. அவர்களும் தங்களை முஸ்லீம்கள் என்றுதான் சொல்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு நம்ம ஜனாதா தொழுகை நடத்துவோமா? நடத்த மாட்டோம். அப்ப இந்த மாதிரி எந்த செயல் வெளிப்படையாக குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்து விடுமோ அந்த மாதிரி கொள்கை உடையவர்களுக்கு நம்ம ஜனாதா தொழுக மாட்டோம். அதே போலதான் அவர்களுக்கு பின்னாடியும் நம்ம தொழ மாட்டோம். இப்ப காதியானிகளுடைய மஸ்ஜிதில் போய் நம்ம தொழுவோமா? நம்ம தொழ மாட்டோம். அதே போல இந்த 19 புதிய நினைவூட்டல் என்ற இந்த submission.com அவங்களுக்கு நம்ம அவங்க பின்னாடி போய் நம்ம தொழுவோமா? அவங்க மஸ்ஜித் வச்சிருந்தா அந்த மஸ்ஜித்ல போய் தொழுவோமா? தொழ மாட்டோம். அது போக முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறு சில கருத்து வேற்றுமைகளின் காரணமாகவோ அல்லது அவர்களுடைய பாவங்களின் காரணமாகவோ அவர்களை நாமும் பிரிக்க மாட்டோம், அவர்களிலிருந்து நாமும் பிரிய மாட்டோம். அவர்களுடைய தப்பான தவறான கொள்கையிலிருந்து நாம் விலகி இருப்போமே தவிர ஒரு முஸ்லிமை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று நாம் கூற மாட்டோம். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து விலகுவது, ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடிய தவறான கொள்கையிலிருந்து விலகுவது, இன்னொன்று அந்த முஸ்லிமிடமிருந்தே விலகுவது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நாம் அந்த பாவத்திலிருந்து விலகி இருப்போமே தவிர, அந்த பாவத்திலிருந்து தவறான கொள்கையிலிருந்து தவிர்ந்திருப்போமே தவிர, ஒரு முஸ்லீமை விட்டே ஒரு மூமினை விட்டே நம்ம விலகிடுவோம் என்று நாம் கூற மாட்டோம். அப்ப பொதுவாக முஸ்லீம்கள் இறந்து விடுவார்களே ஆனால் அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரியே நாம் அவர்களுக்கு தொழுகை நடத்துவோம். சூரா முஹம்மதுல 19வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். நபியே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காகவும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். மேலும் ஈமான் கொண்ட ஆண்களுக்காகவும் ஈமான் கொண்ட பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக தெளிவாக கூறுகிறான், நபியே நீங்க தௌஹீதுல உறுதியா இருங்க, தௌஹீதை அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் தெளிவாக இருங்கள். அது போக நீங்க உங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க, எல்லா மூமினான ஆண்களுக்கும் எல்லா மூமினான பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல கலிமா சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்ட எல்லா மூமின்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். அவர்கள் நல்லவர்களுக்கு மட்டும் என்பதாக பிரிக்கல, குறிப்பிடல. பொதுவா குர்ஆன்ல மூமின்கள் என்று சொல்லப்பட்டாலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் முழுசா பேணக்கூடிய மூமின்கள் தான் முதல் தரத்துல வருவாங்க, புரியுதா? ஆனா இதே அல்லாஹ்வுடைய வேதத்துல மூமின்கள் நல்லவர்களும் இருப்பார்கள், சில பாவங்கள் செய்தவர்களும் இருப்பார்கள். நம்ம முன்னாடி படிச்சோம் தௌபாவுடைய 103வது வசனத்துல அடைமை படிச்சோம். அது சில பேர் பாவத்தையும் செஞ்சிடறாங்க நன்மைகளையும் செஞ்சாங்க, ரெண்டுத்துக்குமே கலந்து செஞ்சாங்க. அல்லாஹ் இவர்களை மன்னிக்க போதுமானவன். அதே போல பாவம் செய்த எனது அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசையாகாதீர்கள். 39:53 அல்லாஹ் உங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற இடங்கள்ல எல்லா மூமின்களுக்கும் பாவம் மன்னிப்பு தேடுவது என்பதுதான் அர்த்தமாக வரும். அப்ப எல்லா மூமின்கள் என்று சொல்லும் பொழுது நல்லவர்களும் வருவார்கள் பாவிகளும் வருவார்கள். ஆகவே ஒரு மனிதர் இறந்து விடுவாரானால் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய பாவ மன்னிப்புடைய துவாதான் ஜனாதா தொழுகை என்பது. ஜனாதா தொழுகை என்பது உண்மையிலேயே அதில் நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வை புகழ்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு பிறகு, அதுக்கு பிறகு நபியின் மீது சலவாத் ஓதியதற்கு பிறகு அந்த இறந்து போன மூமினுக்காக நாம் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் இறந்து விடுவாரே ஆனால் நீங்கள் அவருக்காக அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதா சல்லைத்து மலல் மையிசி, ஒரு ஜனாசாவிற்கு நீங்கள் தொழ வைத்தீர்கள் என்றால் அல்லது தொழுதீர்கள் என்றால் ஃபஅக்லிஸூ லஹு பித்துஆ அவருக்கு நீங்கள் துவாவை கலப்பற்ற முறையிலே மனப்பூர்வமாக அவருக்கு நீங்கள் துவா செய்யுங்கள். சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத். ஆகவே நம்ம அதாவது ஒரு மனிதர் கொள்கையுடைய விஷயங்கள்லையோ அல்லது அமல்களுடைய விஷயங்கள்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பாவமான விஷயங்கள்லையோ வழி தவறு இருந்தாலும் கூட அவர் எதுவரை இஸ்லாமுடைய வட்டத்தை விட்டு வெளியேறாதவரை புரிஞ்சுக்கணும். இதான் அந்த நிபந்தனை, புரியுதுங்களா? கொள்கையில வழிகட்டு இருந்தாலும் சரி, அது போல அமல்கள்ல வழிகட்டு இருந்தாலும் சரி, அது போன்று பாவத்தில் போயிருந்தாலும் சரி, இஸ்லாமுடைய அந்த வட்டத்தை விட்டு அவர் வெளியே போகாத வரைக்கும் அவருக்காக நம்ம ஜனாசா தொழுகை நடத்துவோம். அந்த இஸ்லாமுடைய வட்டத்தை விட்டு எப்ப வெளியே போவாரு, இந்த பாடம் வந்து ரொம்ப பெரிய நீண்ட பாடம். அதுக்குதான் ஒரு சின்ன ரெண்டு உதாரணம் மட்டும் உங்களுக்கு இப்ப நம்ம புரியறதுக்காக வேண்டி சொன்னோம். ஒன்று இந்த காதியானிகளுடைய உதாரணம் சொன்னோம், இன்னொன்று இந்த குர்ஆன் மட்டும் போதுன்னு சொல்லி ஹதீஸ மறுக்கக்கூடிய மக்களுடைய உதாரணம் சொன்னோம். இந்த மாதிரி இஸ்லாமுடைய வட்டத்தை விட்டு அவங்க வெளியே போய்விட்டார்கள் என்பதை அறிஞர்கள் முடிவு செய்து விடுவார்கள் ஆனால், அறிஞர்கள் பத்துவா மார்க்க தீர்ப்பு வழங்கி விடுவார்கள் ஆனால், அப்ப அவர்களுக்காக முஸ்லிம்கள் நாம் தொழுகை நடத்த மாட்டோம். புரியுதா? சரி, இப்ப இது நம்ம நேற்று பாடத்துல கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சரி, இன்றைய பாடத்துல வலனர சைஃப், இது ரொம்ப முக்கியமான பாடம். நேற்று பாடத்தினுடைய தொடர் தான், அந்த நேற்று பாடத்தினுடைய தொடர்லயே இது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம். இன்று நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ISIS என்று பெரும்பாலும் நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க அல்லது டிவியில பார்த்திருக்கலாம். அது போட்டு மற்ற செய்திகள் வரும். இஸ்லாமிய கிலாபத் என்பதாக பல பேர் வந்து பேசிக்கொண்டு அதற்காக ஆயுதம் ஏந்தி போர் செய்யறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல இந்த அல் காய்தா இந்த மாதிரியான நிறைய குரூப்புகள் இருக்காங்க. அது ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய குழுக்கள் முஸ்லீம்கள் பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம் நாடுகள்ல இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத நாடுகள்லயும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். இப்ப நம்ம படிக்கக்கூடிய பாடத்திலிருந்து உங்களுக்கு தெரிய வரும் இப்படிலாம் போறது எந்த அளவுக்கு சரி அல்லது சரியில்லைங்கிறது. சரியா? இப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத், அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதா, நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், நேற்று நம்ம படிக்கும்போது நம்முடைய மன்னர்கள், புரியுதா, அவர்களுக்கு எதிராக நாம் செயல்பட மாட்டோம், அவர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம், அவர்களுக்கு நாம் மாறுபாடு செய்ய மாட்டோம். இது நம்ம நேற்று படித்த பாடங்களில் வரும் பாருங்க, இருக்கா இல்லையா? وَنَرَى الصَّلَاةَ خَلْفَ كُلِّ بَرٍّ وَفَاجِرٍ. புரியுதா? அப்ப நல்லவருக்கு பின்னாடி தீயவருக்கு பின்னாடி தொழுவோம் சொல்லும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்கள், அந்த இஸ்லாமிய அடையாள சின்னங்களிலேயே மிகப்பெரிய அடையாள சின்னம் எது? தொழுகை, சலா. அந்த சலாத்தையே நம்ம ஒரு பாவியாக, இமாமா நிற்ப ஒரு பாவியா இருந்தாலும் அவருக்கு பின்னாடி நம்ம நிறைவேற்றுவோம் என்று இருக்கும் பொழுது துன்யாவுடைய விஷயமாகிய ஆட்சி அதிகாரம் என்பது அதை விட சாதாரணமான ஒன்று. அப்ப எனவே ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவர் பாவியாக இருந்து விட்டார் என்ற காரணத்தினால அவரை விட்டு விலகி நாம் போக மாட்டோம். புரியுதா? அவரு ஒருத்தர் அவரே தொழுக வைத்தாலும் சரி, அல்லது அவர் ஒருத்தர் தொழுகைக்கு நியமித்தாலும் சரி, நம்முடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் மார்க்க பற்றுக்கான ஆதாரங்களிலேயே மிகப்பெரிய அடையாள சின்னம் மிகப்பெரிய மார்க்கப்பற்று தொழுகையை நிலைநிறுத்துவது. அந்த தொழுகையே நிறைவேற்றக்கூடிய மனிதர் பாவியாக இருந்தாலும் கூட அவருக்கு பின்னாடி நம்ம தொழுகணும், அவரை விட்டு விலகி போகக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது துன்யாவுடைய விஷயங்கள்ல நம்மை நிர்வகிக்கக்கூடியவர் ஒரு பாவியாக இருக்கின்றார் என்ற காரணத்தினால அவரை நாம் எதிர்ப்போமே ஆனால் தீனுடைய விஷயத்திலே எதிர்க்க கூடாதுன்னு இருக்கும் பொழுது அப்ப துன்யாவுடைய விஷயத்தில எதிர்க்கலாம் என்று அல்லாஹு தஆலா எப்படி கட்டளையிடுவான்? அப்ப துன்யாவுடைய விஷயத்திலையும் நம்முடைய அமீருக்கு எதிராக நாம் கிளம்பக்கூடாது, நம்முடைய அமீருக்கு எதிராக நாம் புறப்படக்கூடாது, அவரை விட்டு நம்ம விலகக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, நமக்கு யார் அமீரோ அந்த அமீரோட தான் நம்ம இருக்கணும். இப்ப அடுத்த ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் என்ன, இப்ப அமீரோட இருக்கிறதுல ஒன்று அந்த மன்னர்களுக்கு நம்ம இப்ப என்ன செய்யறது, அவர்கள் பாவமான காரியத்தை நம் மீது திணித்தால் நாம் செய்யக்கூடாது. புரியுதா? அல்லாஹுக்கு மாறுபாடு செய்யக்கூடிய விஷயத்துல எந்த படைப்புகளுக்கும் கீழ்படியக்கூடாது என்பதுல நமக்கு மார்க்கும் தெளிவா இருக்கு, ஹதீஸ் தெளிவா இருக்கு. அது போக மற்ற எல்லா விஷயங்களிலும் கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்கிறோம். அடுத்ததாக அவர்களுக்கு எதிராக நம்ம பத்துவா செய்யலாமா, அவர்களை சபிக்கலாமா என்றால் கூடாது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாவியா இருக்காரு, ஆட்சியாளரா இருக்கிறாரு, நம்ம சபிக்க கூடாதான்னு கேட்டா சபிக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும், யா அல்லாஹ் அவருக்கு நேர் வழியை கொடு, அப்படித்தான் நம்ம துவா கேட்கணும். யா அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல இறையச்சத்தை ஏற்படுத்து, அவரை நன்மையின் பக்கம் வழிகாட்டு, அவருடைய உள்ளத்துல கருணையை நீ ஏற்படுத்து. இப்படியாக நன்மையை கொண்டுதான் அவருக்கு துவா செய்யணுமே தவிர அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டோ அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு துவா செய்யக்கூடாது. அப்படி செய்தால் என்ன ஆகும், இன்னும் மோசமா போயிடும். மக்கள் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மன்னர்கள் அநியாயக்கார அல்லது வந்து கெட்ட மன்னர்களாக ஆகும் பொழுது மக்கள் செய்யக்கூடிய துவா என்ன, அவரை ஏசுறாங்க, திட்டுறாங்க. இப்ப இதனால இன்னும் பிரச்சனை கூடுமா குறையுமா? இன்னும் பிரச்சனை கூடும். எப்படி, சபிக்க சபிக்க இன்னும் அவர் மக்களுடைய சாபம் இறங்க இறங்க அவன் இன்னும் கெட்டவனாகவும் கொடூரமானவனுமாகத்தான் மாறிக்கொண்டே போவான். அதுதான் இப்போ உலகத்துல பெரும்பாலும் நடந்துட்டு இருக்கு. அதற்கு பதிலாக இந்த மக்கள் அந்த மன்னருக்காக, அவருடைய ஹிதாயத்துக்காக, அவருடைய நேரான வழிக்காக வேண்டி துவா செய்வார்களே. ஆனால் கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய 100 பேருடைய துவால அதில் ஒரு நல்லவர் கண்டிப்பா இருப்பாரு. அல்லாஹு தஆலா அந்த மன்னரை நேர்வழிப்படுத்துவான். அப்படியே இல்லை என்றாலும் அல்லாஹ் அவரை கைப்பற்றி கொண்டு நேர்வழி பெற்ற ஒரு நல்ல மன்னரை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். ஆகவே நாம் அவர்களுக்காக நம்ம துவா செய்வோமே தவிர பத்துவா செய்ய மாட்டோம். அப்ப அவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து நம்ம நடப்போம். அவர்கள் அநியாயம் செய்யறாங்களே, அல்லது அவர்கள் வந்து நமக்கு வந்து ஏதாவது கடுமையான சட்டங்களை போடுறாங்களே, என்ன கடுமையான சட்டங்களை போட்டாலும் என்ன அநியாயம் செய்தாலும் சரி நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும், நம்ம கீழ்படிந்து தான் ஆகணும் அல்லாஹ்வுக்காக. இது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய மார்க்கம் என்பதற்காக நம்ம கீழ்படுகிறோம். நமக்கு பிடிக்காட்டியும் சரி, எப்படி அவருக்கு கீழ்படுகிறது நம்முடைய நஃப்ஸுக்கு பிடிக்கல, ஆனாலும் ஒரு அமீருக்கு கட்டுப்படுவது என்பது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய சட்டம் என்பதற்காக நம்ம அல்லாஹுக்காக கீழ்படுது நடப்போம். புரியுதுங்களா? அப்ப அதுல எந்த விதமான முரண்பாடும் நம்ம செய்ய மாட்டோம். சரி, அடுத்ததாக உள்ள விஷயம் என்ன, எப்ப நம்ம அமீருக்கு முரண்பாடாக மாறுபாடை செய்யக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது அப்ப அந்த அமீருக்கு எதிராக வாளேந்தி போர் செய்யலாமா, ஆயுதமேந்தி நம்ம சண்டை செய்யலாமா, அவர் ஆட்சியை விட்டு நீக்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடாது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, இதுல மிக தெளிவான நிலைப்பாடு, கண்டிப்பாக ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி உண்டு பண்ணுவதோ, அவர்களை ஆட்சியிலிருந்து நீக்கிவிட்டு நாம் ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்பதற்காக முயற்சி செய்யறதோ, அதற்காக கலகமோ போரோ யுத்தமோ இது எதுவும் நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதே இல்லை. இதுல சஹாபாக்கள் தெளிவா இருந்தாங்க, தாபிஈன்கள் தெளிவா இருந்தாங்க, தபுஉத் தாபிஈன்கள் தெளிவா இருந்தாங்க, பின்னால் ஒரு நீண்ட காலம் வரைக்கும் தெளிவா இருந்தாங்க. இப்ப இந்த நூற்றாண்டுல தான் இந்த ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்தை அந்த தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் அவர்கள் பேருக்கு தங்களை முஸ்லீம் என்பதாகவும் இஸ்லாமிய பற்றாளர்கள் என்பதாகவும் சொல்லிக்கொண்டு இன்று செய்யக்கூடிய எல்லா விதமான இந்த கிளர்ச்சிகளோ ஆயுதமேந்திய போர்களோ, இது அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழியிலிருந்து சஹாபாக்கள் வழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றல்ல, மாறாக மேற்கத்திய இந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. தங்களுக்கு யாராவது ஆட்சியாளர்கள் பிடிக்கலன்னு சொன்னா உடனே கலகம் செஞ்சு கலாட்டா செஞ்சு அந்த ஆட்சியை நீக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஜனநாயகம்னு சொல்றாங்களே, இந்த ஜனநாயகத்துல என்ன, அதே போல இந்த அதிபர் தேர்தல்னு சொல்றாங்களே, இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் யார முடிவு செய்யறாங்களோ அவங்க தான். அப்ப ஏதாவது ஒண்ணு செஞ்சா கலகம் செஞ்சு கலாட்டா செஞ்சு ஊரை ஃபுல்லா கொளுத்தி போட்டுட்டு கடைசியில் நாங்க ஆட்சி மாடத்தை உண்டு பண்ணோம்னு சொல்லிட்டு, இப்ப அவர் அநியாயமா அவர் வாழ்நாள் ஃபுல்லா ஆட்சி செஞ்சிருந்தாலும் கூட அவரை மாத்தணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு மாசம் இவங்க செஞ்சாங்க பாருங்க போராட்டம், அதுல ஏற்பட்ட நஷ்டம் பெருசா, அல்லது வாழ்நாள் புறாவ ஆட்சி செஞ்சதுல உள்ள நஷ்டம் பெருசா, நம்ம இடம் போட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு மாசத்தில் உள்ள நஷ்டம் இருக்குது, 100 வருஷத்துல கூட அவனால ஏற்பட்டிருக்க. இப்ப உதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சிரியா, அதே போல ஈராக்கு, அப்புறம் வந்து யமனு, இந்த மாதிரி நாடுகள்ல இந்த ஒரு வருஷத்திலிருந்து 3 வருஷத்துக்குள்ளார எத்தனையோ லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டுட்டாங்க, வயோதிகள் கொல்லப்பட்டுட்டாங்க, ஆண்கள் பெண்கள் கொல்லப்பட்டுட்டாங்க, பல லட்சக்கணக்கான பெண்கள் விதவை ஆகிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அநியாயக்கார அரசன் அல்லது அந்த அதிபர் வாழ்நாள் ஃபுல்லா இருந்திருந்தாலும் கூட இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. இன்றைக்கு ஒரு நாடே இல்லாம போய் அந்த நாட்டில் உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாம் வேற நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய் தன்னுடைய பசி பட்டினிக்காக வேண்டி அவர்கள் கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாகி நிற்கிறாங்க. லட்சக்கணக்கான குழந்தைகள் பாலைவனத்தில் நிற்கிறாங்க. எந்த நேரத்திலும் அவங்க மூத்தா போலாம், மெடிசன் கிடையாது, உணவு கிடையாது, ப்ராப்பரான குடிநீர் கிடையாது, வெயில்லையும் சாவுறாங்க, குளிர்லையும் சாவுறாங்க, மழையிலையும் சாவுறாங்க, எந்த நேரமும் மூத்துக்கு நேரா மூத்துடைய வாயில தான் இருக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள அந்த நீதமும் நேர்மையும், அதே போல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள அந்த ஞானமும். இப்ப இத மக்கள் ஏற்றுக்கொள்ளாம அது எப்படி நம்ம வாய் மூடி இருக்கிறது, அது எப்படி நம்ம சும்மா இருக்கிறது, இந்த மாதிரி உணர்வுகளுக்கு அடிமையாகி அந்த ஜனநாயகத்தினுடைய பேரில் அவங்க செஞ்ச அந்த கலவரங்கள் இருக்குது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாமிய நாடுகளே, அதாவது 1400 வருஷமா உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள், முஸ்லிம்களுடைய நாடு இன்னைக்கு வந்து எல்லாம் சுடுகாடா மாறி கிடக்கு, எல்லாம் இடிக்கப்பட்ட காங்கிரீட் கட்டடங்களாக மாறி இருக்குது. வசிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. பாத்திருக்கீங்களா, அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா, செய்திகள்லாம் நல்லா பாதுகாக்கணும். ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நீங்க போய் கூகுள்ல போய் சிரியான்னு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அல்லது யமன் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அல்லது லிபியான்னு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், லிபியா டுடே அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு நல்லா பாதுகாக்கணும். என்ன நடந்துட்டு இருக்கு, முடிஞ்ச பாடு கிடையாது, நெருப்பு இருக்குதே இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லாஹு ஸல்லி அலா நபீனா முஹம்மத். ஆகவே இந்த ஆயுதம் ஏந்தி தாக்குதல் செய்வது என்பது அந்த அமீரை நம்ம நீக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்வது என்பது கூடாது. அல்லாஹ் அமீரை கொண்டு வர்றதும் ஒரு ஆட்சியாளனை நீக்கிறதும் இது அல்லாஹ்வுடைய செயல்ல சம்பந்தப்பட்டது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துதில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ்வே ஆட்சிக்கு சொந்தக்காரனே, நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகின்றாய், நீ நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றாய், நீ நாடியவரை நீ இழிவுபடுத்துகின்றாய், உன் கையிலேயே எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. அதுபோன்று அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத், எந்த ஒரு முஸ்லீமையும் நாம் கொல்லக்கூடாது. எந்த ஒரு முஸ்லீமுடைய உயிரை பறிப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது, சரியா? ஆனால் அவர் அந்த கொலை குற்றத்துக்குண்டான கொலை தண்டனைக்குண்டான குற்றத்தை செய்திருந்தாலே தவிர, ஒரு மூமினுடைய உயிர் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்தது. அந்த ஒரு மூமினை எந்த குற்றத்துக்காக கொலை செய்யலாம் என்று அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ அந்த குற்றத்துக்காகத்தான் அவன் கொல்லப்படுவானே தவிர, வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு மூமினை கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சஹீஹுல் புகாரியிலையும் சஹீஹ் முஸ்லிமிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யஹில்லு தமு இம்ரிஇன் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் ஹலால் ஆகாது. யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் ஹலாலாக ஆகாது. இல்லா பி இஹ்தா ஸலாஸின், மூன்று காரணங்களில் ஒரு காரணம் இருந்தாலே தவிர. அந்த மூன்று காரணங்கள் என்ன? அஸ்ஸைபு ஸானி, திருமணமானதற்கு பிறகு அவர் ஜினா செய்திருந்தால், ஒரு மனிதர் திருமணமானதற்கு பிறகு ஆணோ பெண்ணோ அவர்கள் ஜினா செய்வார்கள் ஆனால் அப்போது அவர்களுடைய தண்டனை என்ன? கல்லெறிந்து அவர்கள் கொல்லப்படுவார்கள். வன் நஃப்சு பின் நஃப்சி, அவர் ஒரு உயிரை கொலை செய்திருப்பார் என்றால், அவர் யாரையாச்சும் கொலை செஞ்சிருந்தால் அந்த கொலை குற்றத்துக்கு பகரமாக இமாம் அவர்கள் அவரை கொலை செய்வார். மூன்றாவது வத்தாரிகு லிதீனிஹி அல் முஃபாரிகு லில்ஜமாஆ, தன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு முஸ்லிம்களை விட்டு விலகி செல்பவர். அத்தாரிகு லிதீனிஹி, தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விலகி, அல் முஃபாரிகு லில்ஜமாஆ, முஸ்லிம்களுடைய ஜமாத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவர். அப்ப இந்த மூன்று பேரை தவிர இன்னும் ஒரு சில ஹதீஸுகள்ல இன்னும் சில பேர் வந்திருக்குது. இதை தவிர, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் மீது கொலை தண்டனையை நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் முடிவு செய்திருக்கிறதோ அவர்களை தவிர வேற யாரையும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி கொள்வதற்கு அனுமதி இல்லை. இப்ப இந்த தீவிரவாத குரூப் எல்லாம் நம்ம சொன்ன பாருங்க, இவங்க எப்படின்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும், இவங்களுக்கு வந்து கொள்றதுங்கிறது நம்ம ஈ அடிக்கிற மாதிரி. ஈ பாத்திருக்கீங்களா, நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ண என்ன செய்வோம், அதை அடிக்கிறோமா இல்லையா? அந்த ஈயாவது தொந்தரவு பண்ணாதான் அடிக்கிறோம், சும்மா அடிக்கிறோமா? அடிக்கிறது. இந்த தீவிரவாத குரூப் பயங்கரவாத குரூப் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் செய்யலையோ அவங்க எல்லாரையும் கொல்லலாம். அவர்களுடைய அந்த கருத்தை எதிர்த்தோ அல்லது அந்த கருத்தை விமர்சனம் செய்தோ யாரும் பேசினா அவர்களையும் கொள்ளலாம். அவர்களோட யாரெல்லாம் சேரலையோ அவர்களையும் கொள்ளலாம், அவர்களுடைய குடும்பத்தையும் கொள்ளலாம், அவர்களுடைய சொத்தையெல்லாம் எடுத்துக்கலாம். சரி, எப்படிப்பா கொல்லுவீங்க? எப்படி வேணாலும் கொல்லுவோம். வெறும் ஒரே துப்பாக்கியால் சுட்ட ஒரே கழுத்தை வெட்டே கிடையாது, கொளுத்தி கொள்ளுவோம், ஏன்னா தண்ணியில மூழ்கடிச்சு கொள்ளுவோம், தார மேல ஊத்தி எரிச்சு கொள்ளுவோம், எப்படிலாம் வேணாலும் நாங்கள் கொள்ளுவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு கொடூரமான சிந்தனைக்கு இந்த பயங்கரவாத அல்லது தீவிரவாத செயல்களில் போறவங்க ஆயிடும். அது வந்து சைத்தான் அவர்கள் மேல சவாரி செஞ்சிருவான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு குரான் ஹதீஸ் மார்க்கம் எல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. சைத்தான் அவங்களுக்கு அலங்கரிச்சோம், அவங்களுடைய செயலை எல்லாத்தையும் அலங்கரிச்சுட்டு அவர்கள் பேசின அந்த சித்தாந்தத்தை பேசிக்கிட்டே இருப்பான். புரியுதா இல்லையா? இப்ப வந்து என்ன அடுத்த பிரச்சனைன்னு சொன்னா, இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இப்ப ஆண்களை விட்டுட்டு இப்ப பெண்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்கள்ல சூசைட் பாம்பு அட்டாக்கர் தற்கொலை தீவிரவாதிகளை உருவாக்கிட்டு இருக்காங்களாம். புரியுதா இல்லையா? இப்ப ஸ்ரீலங்கால நடந்துச்சு, அதுல சில பேர் பெண்களே இருந்திருக்கிறாங்க அந்த செயல்கள்ல. அப்ப நல்லா பாதுகாக்கணும். என்ன இதுக்கெல்லாம் காரணம் என்று சொன்னால், கொள்கையையும் அகீதாவையும் சரியா படிக்காது, மார்க்கத்தை சரியா புரியாது. ஜிஹாதுனா என்ன, எப்ப நம்ம வாழேந்தலாம், எப்ப நம்ம எதிர்க்கலாம், அந்த விஷயங்களை எல்லாம் புரியாம அவர்களுக்கு மார்க்கம் தியாகம் மௌத்தா போன ஷஹீதானா உடனே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், இவங்கெல்லாம் காஃபிருங்க, இவங்களெல்லாம் நம்மளை வந்து கொள்றாங்க, இவங்களை நம்ம கொன்னோம்னா நமக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுப்பா, இந்த மாதிரி இப்படியே மூல செலவை செஞ்சு செஞ்சு அவங்க வந்து இந்த செயல்களுக்கு தயாராகிறாங்க. நல்லா பாதுகாக்க. புரியுதா இல்லையா? இப்ப உங்களுக்கு உலகம் தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லா பாதுகாக்கணும். பேப்பர் படிச்சா தெரியும் அனிமா, அல்லது வீட்டுக்காரங்க யாரும் சொன்னா தெரியும். நம்ம வாரத்துக்கு 5 பேரை 10 பேரை கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாரத்துல 5 பேர் 10 பேர்னு சொல்லிட்டு கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க முஸ்லீம் வாலிபர்களை. என்ன, ஏதாவது வகையில அந்த பேஸ்புக்கை பார்த்து வாட்ஸ்அப்பை பார்த்து அல்லது இன்ஸ்டாகிராமை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து கவரப்பட்டு உடனே வந்து ஆஹா ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு துப்பாக்கிலாம் பார்த்துட்டு இவர் பெரிய என்னமோ கேப்டனா போய் கலீஃபா அபூபக்கருடைய படையில போய் சேர்ற மாதிரி, கலீஃபா உமருடைய படையில போய் சேர்ற மாதிரி இந்த சைத்தானோட சேர்ந்துக்கிட்டு கடைசியில கொஞ்சம் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொஞ்சம் மூல செலவையாயிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க சொல்றது யாரு எதையுமே கேட்க மாட்டாங்க. புரியுதா இல்லையா? நல்லா பாதுகாக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு அம்மா தன்னுடைய பையனை வந்து அங்க போய் நீ சேராதப்பா, நீ எனக்கு இருக்கிறதே ஒரு புள்ள தான், என் புருஷன் உங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு, என்னை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீ போவாத, நீ என்னோட இரின்னு சொல்றாங்க. அந்த பையன், இது சிரியால நடந்த சம்பவம், அந்த பையன் இதை போய் அந்த ஐஎஸ் உடைய அந்த கமாண்டர்கிட்ட சொல்றாப்ல, இந்த மாதிரி உங்களுடைய படையில வந்து நான் வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், எங்க அம்மா வந்து இதை தடுக்கிறாங்க, எங்க அம்மா இதை தடுக்கிறாங்க, போக வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கமாண்டர் என்ன செய்யறாரு, ரசூல்லா என்ன செஞ்சாங்க, இந்த கமாண்டர் என்ன செய்யறாரு, உடனே தன்னுடைய சிப்பாய்களை அனுப்பி அந்த அம்மாவை கைது கொண்டு வர சொல்றாப்ல, அந்த வயசான பெண்ணை கைது பண்ண வர சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு எல்லாமே என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு தடையாக இருந்த இஸ்லாமிய கிலாபத்தில் இணைவதற்கு தடையாக இருந்த இந்த பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. சரி, எப்படி மரண தண்டனை யாரை நிறைவேற்றுவது, அந்த அம்மாவுடைய அந்த பையன் கையிலேயே துப்பாக்கி கொடுத்து அந்த அம்மாவை அசர் தொழுகைக்கு பிறகு ஊருக்கு நடுவுல கொண்டு வந்து குற்றப்பத்திரிகை வாசிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தியாகம் செய்வதற்கு தனது மகனை அர்ப்பணிக்காத அர்ப்பணிக்காது மட்டுமல்ல, அந்த மகன் ஜிஹாதுக்கு செல்வதற்கு தடையாக இருந்த இஸ்லாமிய கிலாபத்தில் இணைவதற்கு தடையாக இருந்த இந்த பெண்ணுக்கு அந்த மகன் மூலமாகவே கொலை தண்டனை மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த பையனே தன்னுடைய அம்மாவை நெற்றில சுட்டு சாவடிக்கிறான். இதுக்கு தக்பீர், அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க, அப்பேற்பட்ட, அதாவது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒருத்தர் ஜிஹாதுக்காக வேண்டி வர்றாரு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அம்மா இருக்காங்களா, உன்னுடைய தாய் தந்தையில யாராவது ஹயாத்தா இருக்காங்களான்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றாப்புல, ரெண்டு பேருமே ஹயாத்தா இருக்காங்கன்னு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஜிஹாதுடைய நன்மையை அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே தேடிக் கொள்ளுகிறாங்க. இன்னொருத்தர் வர்றாரு, யார் ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறேன், எங்க அத்தா அம்மா வயசானவங்க, அவங்க வந்து நான் போகும்போது அழுதாங்க வேணாம்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த சஹாபியை திருப்பி அனுப்புறாங்க. எப்படி நீ அழ வைத்தாயோ அது போன்று நீ அவர்களை சிரிக்க வை, அவர்களுக்கு பணிவிடை செய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது இஸ்லாமா, இது மார்க்கமா, அல்லது ஜிஹாதுங்கிற பேரில் இந்த குழுக்கள் செய்யக்கூடிய இந்த செயல் ஜிஹாதாக மார்க்கமாக எப்படி ஆகும்? புரியுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? மார்க்கத்தையும் ஒழுங்கா படிக்கிறது இல்ல, விளக்கத்தை அறிஞர்கள்ட்ட போய் கேட்கறதும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் யாருக்கு எதிராகவும் வாழேந்துவதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வலானரா கருத மாட்டோம், அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல அஹதின் மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் யாருக்கு எதிராகவும் வாழேந்துவதை, அதாவது வாளை பிரயோகம் செய்வதை, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள கழுத்த வெட்டுறதை, தண்டனை நிறைவேற்றுவதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கருத மாட்டோம். இல்லாமன் வஜப அலைஹி ஸைஃபு, யார் மீது வாள் கடமையாகி விட்டதோ அவர்கள் மீதே தவிர. அப்ப வாள் கடமையாகி விட்டதுன்னு என்ன அர்த்தம்? யார் மீது? மரண தண்டனை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அங்கே நிறைவேற்றப்படுவது உறுதியாகி விட்டதோ அவர்களுக்கே தவிர. அவர்கள் யாரு? அந்த மூன்று பேர் யாரு? ஒன்று, திருமணமானதற்கு பிறகு அவர் ஜினா செஞ்சிருக்கணும், அல்லது இன்னொரு உயிர் அவரு அநியாயமா கொலை செய்திருக்கணும், அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அவரு விலகி இருக்கணும். இந்த குற்றங்களுக்கே தவிர வேறு குற்றங்களுக்காக நம்ம யாரையும் கொல்ல மாட்டோம். வலா நரல் ஹுரூஜ அல ஐம்மத்தினா, நம்முடைய இமாம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதையும் நாம் கருத மாட்டோம். வலா நரா, நாம் கருத மாட்டோம். அல் ஹுரூஜ, ஹுரூஜ்னா வெளியேறுவதுன்னு அர்த்தம், நேரடி அர்த்தம் என்ன? வெளியேறுவது. அப்ப அதுக்கு பிறகு இந்த மாதிரி அலா ஐம்மத்தின அலா வைத்து வரும்போது என்ன அர்த்தம் சொன்னா, எதிராக கிளர்ச்சி செய்வது, புறப்படுவது. நம்முடைய இமாம், இமாம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு இமாம் தொழுகிற இடத்தில் இமாம் என்று சொல்லப்படும், ஆட்சி செய்யறவரையும் இமாம் என்று சொல்லப்படும். அல ஐம்மத்தினா, இமாமுடைய பன்மை ஐம்மத்துன், நம்முடைய இமாம்களுக்கு எதிராக நாம் கிளர்ச்சி செய்வதை கருத மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உலாத்தி உமூரினா, உலாத்துன், வாலின் உடைய பன்மை உலாத்துன், வாலின் அதிகாரி, உமூர்னா நம்முடைய காரியங்கள்னா நம்முடைய, நம்முடைய காரியங்களுக்கு அதிகாரிகளாக இருப்பவர்கள். அதாவது ஒவ்வொரு எப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய நாட்டில் அந்த சிஸ்டத்திலிருந்து காப்பி அடிச்சுதான் இவங்க சிஸ்டமும். ஆனா என்ன, இவங்க சிஸ்டம்ங்கிறது குஃப்ரின் மீது, மனித சிந்தனையின் மீது அமைக்கப்பட்டது. இந்த சிஸ்டம் என்பது அல்லாஹ்வுடைய வஹியின் மீது அமைக்கப்பட்டது. எப்படி? ஹலீஃபா இருப்பாங்க. இந்த ஹலீஃபாவை யார் தேர்ந்தெடுப்பா? முஸ்லிம்கள்ல உள்ள சில முக்கியஸ்தர்கள் தேர்ந்தெடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த ஹலீஃபா தான் தனக்கு ஒரு ஷூராவை வைத்துக் கொண்டு, அந்த ஷூராவின் அடிப்படையிலேயோ, அல்லது தான் நன்மையாக கருதுகிற அந்த அடிப்படையிலேயோ, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கவர்னரை ஏற்படுத்துவார். அப்ப இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி செய்வதில் 10 பைசா செலவு கிடையாது. இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி செய்வதில் 10 பைசா செலவு கிடையாது. ஆனா இந்த ஜனநாயகம்னு சொல்றாங்களா இல்லையா, இவர்கள் முறைப்படி ஆட்சி செய்யறதுல ஒவ்வொரு 5 வருஷத்திலேயோ அல்லது 4 வருஷத்திலேயோ அவங்க எலெக்ஷன் வைக்கும்போது பல மில்லியன் டாலர் செலவு. ஒரு ஊர்ல அந்த தாலுகாவுடைய ஒரு எம்எல்ஏ மௌத்தா போயிட்டார்னா, ஒரு எம்எல்ஏ மௌத்தா போயிட்டார்னா அங்க ரீ எலெக்ஷன், இடைத்தேர்தல் நடத்துறாங்களா இல்லையா, குறைஞ்சதுல குறைஞ்சது அந்த இடைத்தேர்தலுக்கு குறைஞ்சதுல குறைஞ்சது 180 கோடி செலவாகும். அப்ப இந்தியா ஃபுல்லா தேர்தல் நடக்கிறதுக்கு எவ்வளவு கோடி செலவாகும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாருடைய காசு? நம்முடைய வரிப்பணம், அரசாங்கத்தினுடைய வருவாய் எல்லாம் இதுல போய் குப்பையில கொட்டுற மாதிரி, குப்பையில கொட்டுற மாதிரி தான். இதே இது ஷரியா முறைப்படி ஆட்சி இருக்குமேனால் மக்களுடைய வரி பணத்திலிருந்து 5 பைசா கூட இதுக்கு செலவு கிடையாது, முடிஞ்சு அவ்வளவுதான். ஆனா மக்களுக்கு என்றைக்குமே அவர்கள் நன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரியுதா இல்லையா? அல்லாஹ் நாடி நாளை தவிர நம்முடைய இமாம்களுக்கு எதிராகவும் நம்முடைய காரியங்களுக்கு அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு எதிராகவும் நாம் கிளர்ச்சி செய்வதை கருத மாட்டோம், அதாவது ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாம் செய்ய மாட்டோம். அவர்கள் அநியாயம் செய்தாலும் சரி. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது, உன்னை அடித்து உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டாலும் சரியே அவனுக்கு நீ மாறு செய்யாதே, அவனுக்கு எதிராக நீ கிளர்ச்சி செய்யாதே. வலா நதுஉ அலைஹிம், அவர்களுக்கு எதிராக நாம் துஆ செய்ய மாட்டோம். வலா நன்ஸிஉ யதன் மின் தாஅதிஹிம், வலா நன்ஸிஉ கழட்ட மாட்டோம் யதன் கையை மின் தாஅதிஹிம், அவர்களுக்கு கீழ்படிவதிலிருந்து. அதாவது என்ன அர்த்தம், அவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து நடப்பதிலிருந்து கொஞ்சம் கூட நாம் விலகி இருக்க மாட்டோம். அவங்களுடைய அத்தனை சட்ட திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடப்போம். அவர்களுக்கு கீழ்படிந்து நடப்பதை மின் தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு கீழ்படிந்து நடப்பதிலிருந்து ஃபரீதத்தன், ஒரு கட்டாய கடமையாக நாம் கருதுகிறோம். அப்ப அமீருக்கு நம்ம ஏன் கட்டுப்படுறோம், அல்லாஹ் கட்டுப்பட சொல்லி இருக்கான். அமீருக்கு நம்ம ஏன் கட்டுப்படுறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட சொல்லி இருக்காங்க. முடிச்சு. அப்ப நாம் கட்டுப்படுவது என்பது யாருக்காக கட்டுப்படுறோம், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நம்ம கட்டுப்படுறோம். சரிங்களா இல்லையா? அதாவது நோக்கம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக. கட்டளைன்னு வரும்போது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக கட்டுப்படுறோம், அதே போல ரசூலுடைய கட்டளைக்காக நம்ம கட்டுப்படுறோம். சரியா? ஆனா மாலம் யஅமுரு பிமஆசியத்தின், ஒரு கண்டிஷன் என்ன, அவர்கள் பாவத்தை ஏவாத வரை. அப்ப நம்ம தொழக்கூடாதுன்னு நம்மளை தடுத்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு பாவத்தின் மீது நம்மை நிர்பந்தித்தாலோ அப்ப நம்ம கீழ்படிய வேண்டியது கிடையாது. அப்ப நம்ம கீழ்படிய வேண்டியது இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அப்ப எதிர்த்து சண்டை போடலாமான கிடையாது, நாங்க செய்ய மாட்டோம், அதுக்காக நம்ம அடி வாங்குறதா இருந்தாலும் வாங்கி முடிச்சு. புரியுதா இல்லையா? வனது உலகம், அவர்களுக்கு நாம் துவா கேட்போம், சீர்திருத்தத்தை கொண்டும், வல் முஆஃபாதி பாதுகாப்பை கொண்டும். சீர்திருத்தம்னா என்ன, யா அல்லாஹ், அவருடைய நஃப்சுடைய தீங்கிலிருந்தும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் கெட்டவர்கள் அவரை வழிகெடுப்பதிலிருந்தும் அவரை நீ சீர்திருத்தம் செய்வாயாக. அதே போல ஒல் முஆஃபாத் பாதுகாப்பு, எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு அவர் ஆளாகி விடுவதிலிருந்து. இப்ப பெரும்பாலும் முஸ்லீம் மன்னர்கள் பல முஸ்லீம் நாடுகள்ல எப்ப வழிகிடுறாங்க, மாற்றார்களோட ரொம்ப அவர்கள் நெருக்கமா பழகும்படும். மாற்றார்கள்னா யாரு, யஹூதி நசராணிகளோட ரொம்ப நெருக்கமா அவர்கள் நட்பு பாராட்டும் பொழுது அவர்களுடைய தாக்கம் இவர்கள் மீது ஏற்பட்டு விடுகிறது. அப்ப அதனால நம்ம அந்த மாதிரி சூழ்ச்சியாளர்கள் இருந்து நம்முடைய மன்னர்களை பாதுகாக்கிறதுக்கு துவா செய்வோம். அதே போல அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன், அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய உடலும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக வேண்டியும் துவா செய்வோம். ஏன், ஒரு மனுஷன் கோணலா சிந்திக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க, மார்க்கத்துல கோணலா சிந்திக்க ஆரம்பிச்சா வழிகேடு, உலக விஷயத்துல கோணலா சிந்திக்க ஆரம்பிச்சா வச்சுங்க என்னாகும், என்னாகும், கையில் இருக்க நோட்லாம் செல்லாதுன்றான். கடைசியில் நம்ம எங்க போய் நிக்கணும், கியூல போய் நிக்க வேண்டித்தான். ரேஷன் கடையிலையும் கியூ, ரயிலுக்கு டிக்கெட் எடுக்க போனா கியூ, ரயில் ஏற போனா கியூ, எல்லாரும் கடைசியில் முடிஞ்சு போச்சுங்க. நாசமா போச்சா இல்லையா? நம்ம அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த டினாமினேஷன் பண மதிப்பிழப்புனால என்ன நன்மை எதிர்பார்த்து செஞ்சாங்களோ அதை விட அதிகமான செலவு தான் இருக்கு. அந்த பண மதிப்பிழப்புக்கு பிறகு அதற்காக அரசாங்கம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி, புது நாணயங்கள் அடிப்பதற்காக எடுத்துக்கொண்ட செலவு, இதெல்லாம் பார்த்தா அந்த பணம் புழக்கத்தில் இருந்தா இதுல 1/10 கூட செலவாயிருக்கு, நஷ்டமாயிருக்கு. அந்த அளவுக்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபீஸ் நிர்வாகம் பண்ணணும், ஒரு மேனேஜர் எப்படி வைப்பாங்க, படிச்சு வைப்பாங்களா, படிக்காத முட்டாள வைப்பாங்களா? ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்றதுக்கு இந்த ஜனநாயகத்தில் எப்படின்னு சொன்னா, படிக்காத முட்டாளுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் ஜனநாயகம். ஜனநாயகத்துக்கு என்ன விளக்கம்னு சொன்னா, எந்த முட்டாள் வேணாலும் மக்களை திரட்டிட்டு அவன் ஆட்சி செய்யறதுக்கு தகுதி ஆயிடுவான். அவனுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா, படிப்பு இருக்கா கல்வி இருக்கா திறமை இருக்கா புத்திசாலித்தனம் இருக்கா, அதெல்லாம் தேவை. மக்களை திரட்ட முடிஞ்சா அவ்வளவுதான், முடிஞ்சு வேணும். இந்த ஜனநாயகங்கிறத, அதாவது இன்னையிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே இந்த ஜனநாயகங்கிற பேச்சே கிடையாது, எல்லாமே மன்னராட்சிக்கு கீழே தான் இருந்துச்சு. அப்ப மன்னராட்சி தான் மக்களுக்கு வந்து நிம்மதியான ஆட்சி, அது முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆட்சி செஞ்சாலும் சரி. எப்ப இந்த மேற்கத்திய காலனிகள் படையெடுக்க ஆரம்பிச்சாங்களோ, இப்ப அவர்கள் என்ன செஞ்சாங்க, மற்ற நாடு எந்த நாடு நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்த இந்த சிஸ்டம் தான், இந்த பிரிட்டிஷ்காரனும் மற்றவர்களும் சேர்ந்து கொண்டு வந்த இந்த சிஸ்டம் தான் இந்த மக்களாட்சிங்கிறது, இந்த ஜனநாயகம்ங்கிறது. இதுல என்ன, இந்த ஜனநாயகம்ங்கிறது உருவாக்குன அந்த மனிதர்களை என்ன எழுதுறாங்கன்னா, இதன் மூலமாக ஒரு நாட்டில் உள்ள எவ்வளவு பெரிய கிரிமினல் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம், மக்களுடைய தலைவனாக வரலாம், எவ்வளவு பெரிய ரவுடி கூட மக்களுடைய ஆட்சியாக ஆட்சியாளராக மாறிடலாம். இதுதான் இந்த எதனுடைய சிஸ்டம், ஜனநாயக சிஸ்டம். இந்த பூலான் தேவின்னு சொல்லி ஒரு பொம்பளை இருந்தாங்க தெரியுமா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கொள்ளக்காரியா இருந்தாப்ப. அந்த அம்மா பாராளுமன்றத்தில் எம்பி ஆனாங்க தெரியுமா, ஜெயில இருந்தே ஜெயிச்சு. இப்ப யூபியில வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவர் பேர்ல 550 கேஸ். அந்த 550 கேஸ் ஆனா அவர் சீஃப் மினிஸ்டர். இப்ப யோசிச்சு பாருங்க, இது நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறது கிடையாது, இது சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து உங்களுடைய தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு சில நேரங்களில் தேவைப்படலாம் என்பதற்காக வேண்டி நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய அந்த சிஸ்டத்தை தவிர வேற எந்த ஒரு சிஸ்டமும் மக்களுக்கு ஒரு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு ஆட்சியையோ அல்லது ஒரு நிர்வாகத்தையோ கொடுத்துட முடியாது. ஆனா இன்று கவலையில கவலையில கவலை என்னன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தை இத்தனை 1400 ஆண்டுகளாக கிடைக்கப்பெற்று பாதுகாப்பா தலைமுறையாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற இந்த மார்க்கத்தை இன்று முஸ்லிம்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க, முஸ்லிம்கள் வேற கலாச்சாரத்தை தேடி போறாங்க. பாருங்க, நேத்து முந்தானால் பிபிசி உடைய அறிக்கையில 25,000 அரபு முஸ்லிம்களை அவர்கள் பேட்டி எடுத்ததுல, அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் இஸ்லாமிய அந்த கல்ச்சரை விட்டும் வெளியே போறதை விரும்புறாங்க பெரும்பாலானவர்கள் சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த 10 மாசத்துல மட்டும் சவுதி அரேபியாவிலிருந்து 200 பெண்கள் முர்த்ததாகி வெளிநாட்டுக்கு தஞ்சம் கேட்டு ஓடி போயிருக்காங்க. முஸ்லிம் பொம்பளை பிள்ளைங்க, எத்தனை வயசுல இருந்து, 16-25 வரைக்கும் உள்ள பொம்பளை பிள்ளைங்க. நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அல் மாயிதா 5:53 படிச்சு பாருங்க, மூமின்களே நீங்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணித்தால், இந்த மார்க்கத்தை விட்டு விலகினால் அவன் வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், அவர்கள் உங்களை கொண்டிருக்க மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், பழிப்பவர்களின் பழிப்பை பயப்பட மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வார்கள். இன்று இஸ்லாமுக்கு வரக்கூடிய, அது நம்ம நாட்டிலேயா இருக்கட்டும் வேற நாட்டிலேயா இருக்கட்டும் மேற்கத்திய நாட்டிலேயா இருக்கட்டும், அந்த மக்கள் இன்று நம்மில் உள்ள பெரும்பாலானவர்களை விட இந்த மார்க்கத்தில் உறுதியா இருக்காங்க. இப்ப இது என்ன, நம்ம பயப்பட வேண்டிய ஒரு நிலை இப்ப நம்ம இருக்கிற நிலை இருக்குது. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தில் நாங்கள் பலவீனப்படும்படி எங்களை ஆக்கிவிடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்கில் ஒரு துஆ என்ன, யா அல்லாஹ் அல்லாஹும் அஹ்ஃபதுனி பில் இஸ்லாமி காயிமா வ பில் இஸ்லாமி காயிதா வ பில் இஸ்லாமி ராகிதா வ லா துஷ்மித் பி அதுவன் வ லா ஹாசிதா. யா அல்லாஹ், நான் உட்கார்ந்திருக்கும் போதும் நின்றிருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் என்னை இஸ்லாமிய மார்க்கத்தில் பாதுகாப்பாயாக சொன்ன. புரியுதா இல்லையா, ஒருத்தன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு போயிட்டா போனவனுக்கு நஷ்டமா மார்க்கத்துக்கு நஷ்டமா? அவனை விட சிறந்தவன் எல்லாம் கொண்டு வருவான். இன்றைக்கு இஸ்லாமுக்கு வந்த எத்தனையோ பேர், அவங்க வந்து மேலை நாடுகள்லயும் சரி இங்கேயும் சரி, எவ்வளவு பெரிய தாய அவர்கள் மூலமா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இஸ்லாமுக்கு மாஷா அல்லாஹ் அவங்களுடைய தாவானால வந்திருக்கிறான். இப்ப இதே நம்ம தாரணத்துல பாத்தீங்கன்னா, இங்கே இஸ்லாமை ஏற்று மார்க்கத்தை படிச்சுட்டு அவங்களுடைய தக்குவா அவங்களுடைய இபாதத்தை பார்த்தா நமக்கு வெக்கமா இருக்கு. குரான் உதவு படிச்சுட்டாங்க சரளமா, ஹதீச படிக்கிறாங்க 24 மணி நேரமும், ஓய்வாளுக்கு நேரத்தில் எல்லாம் குரான் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஹதீச படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மார்க்கத்தின்படி பற்றா இருக்கிறாங்க, கரெக்டா தாடி விக்கிறாங்க, பெண்களா இருந்தா அவ்வளவு ஹிஜாபு பேன்றாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க நம்மளை பார்த்தா எப்படி இருக்கு? அல்லாவே, இப்படி கேடு கெட்ட நிலையில முஸ்லிம் பிள்ளைகளுடைய நிலைமை இருக்கு. புரியுதா இல்லையா? நல்லா பாதுகாக்கணும். ஒரு பையன் ஒரு தடவை ஒரு காலேஜுக்கு கூட்டிட்டு போனா, முஸ்லீம் காலேஜுக்கு. அதற்கு இங்க உள்ள காலேஜுடைய நிலைய பாருங்கன்னு சொல்லிட்டு, ஒன்னும் நீங்க செய்ய வேணாம், நீங்க கார்லயே உட்காந்துக்குங்க, கார்லயே உட்காந்துக்குங்க, நாங்க கூட்டிட்டு போறோம், எங்க காலேஜுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, வரிசையா மூணு ஒரு ஒரு ஏரியாவுக்கு போற பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நாங்க காரை கொண்டு போய் நிப்பாட்டுறோம், நீங்க கண்ணாடியில இருந்து பாருங்க அதற்கு, அவ்வளவுதான், காலேஜில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுடைய நிலைய பாருங்கன்னு சொல்லிட்டு. புர்காலாம் போயிருச்சு, என்ன அந்நிய காஃபிர் அந்த படிக்கக்கூடிய பசங்களோட அதுங்க செய்யற அந்த சிரிப்பு பேச்சு சேட்டை எல்லாரும் பார்க்கறதுக்கே செய்கள். இப்ப எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. இவங்க என்ன எடுத்து, உதாரணத்துக்கு இந்த கோ எஜுகேஷன்ல படிக்கிறாங்களே பெரும்பாலும், என்ன அதுவும் கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு, வாயில வரவும் அவ்வளவு மனசு இதா இருக்கு. சர்வசாதாரணமா ஓடி போயிடும். யாரோட? நான் முஸ்லீமோட. சர்வசாதாரணமா ஓடி போயிடும். மெட்ராஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு கேஸாவது நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க அந்த கெசட் புக்குன்னு ஒன்னு வாங்கிட்டு வருவோம், உங்களுக்கு கொண்டு வரேன் நான் அடுத்த கிளாஸ் வரும் பொழுது. இங்க நம்ம தாயிகள் 24 மணி நேரம் செலவு பண்ணி பல தடவை அலைஞ்சு அது செஞ்சு இது செஞ்சு ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் களிமா சொல்ல வைப்போம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு பேர் மாத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு அந்த பொண்ணுடைய பேர்ல இருந்து உதாரணமா கதீஜா ஃபாத்திமான்னு மாத்திருக்கிறோம். அதுக்கு கீழே பார்த்தா ஃபாத்திமான் ஒண்ணு கவிதான்னு மாத்தி வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சு விசாரிச்சு பார்த்தா கடைசியில் என்ன, காஃபியரோட தொடர்பு காதல் லவ்னு போயிட்டு கடைசியில மார்க்கமே வேணாம் தூக்கி போட்டு கடைசியில பேரை மாத்திட்டு காஃபியரோட டோட்டலா இஸ்லாமை விட்டே விலகி ஓடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த பாதுகாக்க விஷயத்துக்கு அவங்க எதுக்காக வேண்டிய இதை சொல்ல வந்தோம், எதுக்கு சொல்ல வந்த, அதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிஸ்டம் என்பது அதுதான் ஒரு பாதுகாப்பான சிஸ்டம். அதாவது ஆட்சியாளர்கள் விஷயமா நம்ம பேசும்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆட்சி முறை தான் சீர்திருத்தமான முறை. இந்த ஜனநாயகங்கிறது இவர்கள் ஏற்படுத்தி கொண்டது, அது எவ்வளவு வந்து ஒரு மோசமானதுங்கிறத பத்தி பேசும்போது நம்ம அப்படியே இது வரைக்கும் வந்துட்டோம். சரி வாங்க. அல்லாஹு தஆலா சூரா நிசால சொல்லும் போது 59வது வசனத்துல, يا ايها الذين امنوا நம்பிக்கையாளர்களே, அத்தீஉ الله வஅத்தீஉ الرسول, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இன்னும் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரி மின்கும், இன்னும் உங்களில் உள்ள அதிகாரம் உள்ளவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் தனியா சொல்லிடுறான், அடுத்து சொல்லும் போது ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் இன்னும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும். அப்ப அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் தனியா அந்த கட்டுப்படுங்கள் வார்த்தையை ரிப்பீட் பண்ணல, எங்க மட்டும்தான் ரிப்பீட் பண்ணிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் சொல்லியிருக்கிறான். அப்ப இதுல என்ன தெரியுது, ரசூல் சொல்லிட்டா அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு பார்க்க வேண்டியது இல்லை. ரசூல் சொன்னாலே அது யார் சொன்னதுதான், அல்லாஹ் சொன்னதான். உம்மை யுத்திர ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். ஆனா அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுவது என்பது அது நபியுடைய கட்டுப்படுதலுக்கு எதிராக போயிடக்கூடாது. அதனால தான் நபிக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுதல் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப அந்த அதிகாரம் உள்ளவர்கள் நபியுடைய கட்டளைக்கு உட்பட்டு சொன்னா கட்டுப்படுவோம், மாறு செஞ்சு சொன்னா நம்ம கட்டுப்பட மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் அல்புகாரி சஹீஹ் முஸ்லிம் உடைய அறிவிப்பு, மன் அதா அனி ஃபகத் அதா அல்லாஹ், எனக்கு யார் கீழ்படிவாரோ அவர் அல்லாஹுவிற்கு கீழ்படிந்தார். ஒமன் அசானி ஃபகத் அஸல்லா, யார் எனக்கு மாறு செய்வாரோ அவர் அல்லாஹுவிற்கு மாறு செய்து விட்டார். ஒமன் யுத்இல் அமீர், யார் அமீருக்கு கீழ்படிவாரோ ஃபகத் அதா அனி, அவர் எனக்கு கீழ்படிந்து விட்டார். ஒமன் யஸில் அமீர், யார் அமீருக்கு மாறு செய்வாரோ ஃபகத் அஸானி, அவர் எனக்கு மாறு செய்து விட்டார். அப்ப நாம் அமீருக்கு கட்டுப்படுறது யாருக்காக கட்டுப்படுறோம்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்காக வேண்டி, நம்முடைய மார்க்கம் என்பதற்காக கட்டுப்படுறோம். புரியுதுங்களா? மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன ஹலீலி, என்னுடைய நண்பர் அதாவது ரசூலுல்லாஹ் ஔசானி, எனக்கு கட்டளையிட்டார், அன் அஸ்மஅ வ உத்திய, நான் என்னுடைய தலைவர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். ஒரு கருப்பு நிற நீக்கிரோ அடிமையாக இருந்தாலும் சரியே, அவருடைய மூக்குகள் எல்லாம், அவருடைய காதுகள் எல்லாம் வெட்டப்பட்ட ஒரு கோரமான உருவத்தில் உள்ள ஒருவர் எனக்கு அமீராக ஆக்கப்பட்டிருப்பாரே, ஆனாலும் சரி அவருடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். நான் குறைஷி, நான் பெரிய ஹாசிமிங்கிறதுனால அவரை நான் புறக்கணிக்க மாட்டேன். அதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இன்னொரு அறிவிப்புல, வலவுலி ஹபஷியின் கண்ண ரஸஹு ஜபீபத்தும், இந்த காஞ்சி போன பேரிச்சம்பழம் திராட்சை பழம் மாதிரி அவருடைய தலை சின்னதா சுருங்கி இருக்கு, உடம்பு பெருசா இருக்கு, அப்படி ஒரு விகாரமான தோற்றத்தில் என்னுடைய அமீர் இருந்தாலும் கூட நான் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று எனக்கு என்னுடைய ரசூல், என்னுடைய நபி, என்னுடைய நண்பர் கட்டளையிட்டார்கள். அதே போல புகாரி முஸ்லிமுடைய மற்றொரு அறிவிப்பு, அலல் மர்இல் முஸ்லிமி அஸ்மஉ வத்தாஅ, முஸ்லிமான மனிதர் அவர் கண்டிப்பாக தன்னுடைய அமீருடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஃபீமா அஹப்ப வ கரிஹ, அது தனக்கு பிடித்திருந்தாலும் சரி பிடிக்காமல் இருந்தாலும் சரியே, இல்லா அய்யுமர பிமாஸியத்தின், இந்த மனிதருக்கு பாவத்தை கொண்டு கட்டளையிடப்பட்டாலே தவிர, அப்படி பாவத்தை கொண்டு கட்டளையிடப்பட்டால் இன் உமிர பிமாஸியத்தின், அவருக்கு பாவத்தை கொண்டு கட்டளையிடப்பட்டால் ஃபல ஸமஅ வல தா, அப்ப அவரு கீழ்படிய. உதாரணத்துக்கு என்ன சொல்றாரு, அவர் அமீரு, டேய் நீ போய் அவனை கொண்டுட்டு வாங்குறாரு, இல்ல நான் கொல்ல மாட்டேன், நல்லா தெரியுது அநியாயமா கொல்ல சொல்றாங்க, அப்ப உன பிடிச்சி சிறையில போட்டுருவோம், பரவாயில்ல என்ன பிடிச்சி சிறையில போட்டுருவான், வித்தியாசம் புரிஞ்சா இல்லையா? ஆனா அது போக எந்த ஒரு விஷயத்திலையும் நாம அவருக்கு மாறு செஞ்சு நடக்கக்கூடாது. அதே போல இன்னொரு முக்கியமான ஹதீஸ் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹதீஸ், ரொம்ப முக்கியமான ஹதீஸ். ஹுதைஃபா இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கானன் நாஸ் யஸ்அலுன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைதி, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நன்மையை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள், வகுந்து அஸ்அலுஹு அனி ஷர்ரி, நான் தீமையை பற்றி நபியிடத்திலே விசாரித்துக் கொண்டிருந்தேன், அந்த தீமை என்னை அணுகிவிடக்கூடாது, தீண்டிவிடக்கூடாது என்பதற்காக. அப்ப எது தீமை என்று தெரிந்தால்தான் அந்த தீமையை விட்டு நாம் விலக முடியும். புரியுதா இல்லையா? அதனால தீமை என்ன என்பதை நான் நபியிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டேன், அந்த தீமையை நாம் செய்து விடாமல் இருப்பதற்காக. நாங்கள் மடமைத்தனமான அறியாமை காலத்தில் இருந்தும், பெரிய பெரிய தவறுகளிலே இருந்தும், இந்த நன்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்தான், இந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. கேள்வி பயங்கரமான கேள்வி, ஆனா கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆமா இந்த நன்மைக்கு பிறகு தீமை இருக்கிறது. அடுத்து ஹல் பாத தாலிக ஷர்ரி மின் கைரின், அந்த தீமைக்கு பிறகு நன்மை ஏற்படுமா? கால நஅம், நன்மை ஏற்படும், ஆனா வஃபீஹி தஹனுன், அதிலே புகை இருக்கும், அதாவது குழப்பம் இருக்கும். குல்து வமா தஹனுஹு யா ரசூலல்லாஹ், புகை என்றால் என்ன என்று சொல்கிறீர்கள்? கால கவுமுன், இப்படி ஒரு கூட்டம் உருவாகுவார்கள். யசுன்னூன பிகைரி சுன்னதி, என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் வேறு ஒரு வழிகாட்டுதலை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வருவார்கள். வயதூன பிகைரி ஹதி, என்னுடைய கலாச்சாரம் சுன்னத்து அல்லாத மற்ற விஷயங்களை கொண்டு அவர்கள் பின்பற்றி நடப்பார்கள். தாரிஃபு மின்ஹும் வதுன்கிர், அவர்களில் சில நல்ல காரியங்களையும் நீ அறிவாய், அவர்களில் பல காரியங்களை நீ அறியாமல் மறுக்கவும் செய்வாய். அதாவது அந்த காரியம் பாவமாக இருக்கும். ஃபகுல்து யா ரசூலல்ல ஹல் பஅது தாலிகல் கைர் மின் ஷர், அந்த நன்மைக்கு பிறகு திரும்ப தீமை இருக்குமா? கால நஅம், அடுத்து ஒரு தீமை வரும். எப்படி அந்த தீமை இருந்துச்சுனால், துஆதுன் அல அபுவாபி ஜஹன்னம், மக்களை பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் உருவாகி விடுவார்கள். இங்க பாருங்க ரெண்டு விஷயம், ஒன்று பாவம் செய்யறவங்க, இன்னொன்று தான் பாவம் மட்டும் செய்யறதில்ல. யாரு? பாவத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பவர்கள், பாவத்தை செய்வதற்கு தூண்டக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. மன் அஜாபஹும் இலைஹா கதஃபுஹு ஃபீஹா, யார் அவர்களுக்கு அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கின்றாரோ அவர்கள் அவர்களை நரகத்தில் போட்டு விடுவார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் ஸிஃபுஹும் லனா, அல்லாஹ்வின் தூதரே அவர்களை பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள், எப்படி இருப்பார்கள், யார், அவர்களுடைய குணங்கள் என்ன, பண்புகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கௌமும் மின் ஜில்தத்தினா, நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள் தான். எத்த கல்லமூன பி அல்சினத்தினா, நம்முடைய மொழிகளைத்தான் அவர்களும் பேசுவார்கள். குல்து யா ரசூலல்லாஹ் ஃபமா தரா இதா அத்ரகனி தாலிக, அப்படி ஒரு காலம் என்னை அணுகினால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கட்டளை இடுகின்றீர்கள். கால தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தோடு நீங்கள் இருப்பீர்களாக. பொதுவா முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த முஸ்லிம்களோடு நீங்கள் இருப்பீர்களாக. வ இமாமஹும், அவர்களுடைய இமாமோடு நீங்கள் இருப்பீர்களாக. தனியா நீங்க பிரிஞ்சு குழுவா போயிடாதீங்க. இப்ப என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு ஒரு பிரிவினை குழுக்களும் சரி, எங்களுடைய நாட்டில் உள்ள அந்த இமாம் சரியில்லை, அந்த மன்னர் சரியில்லை, அந்த அமீர் சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் விலகி விலகி போய் கலவரப்படுறாங்களா இல்லையா? இந்த மாதிரி செய்யலாமான, செய்யக்கூடாது. என்ன சொன்னாங்க, முஸ்லீம்கள் யாரோட இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்களும் இருந்துருங்க. அடுத்து பாருங்க, ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், என்ன கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இது நமக்காக வேண்டி கேட்கப்பட்ட கேள்வி, என்ன கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு இமாமே இல்லைனா, அப்படி ஒரு ஜமாத்தே இல்லையா, இது எங்க பொருந்தும்? முஸ்லீம் அல்லாத நாடுகளை வசிக்கக்கூடிய நமக்குள்ள சட்டம், முஸ்லீம் நாடுகளா இருந்தா முன்னாடி சொன்ன சட்டம், புரியுதுங்களா? யார் ஆட்சி செய்யறாங்களோ, இந்த முஸ்லீம்கள் பொதுவா இருக்காங்களோ அவங்களோட இருந்துட வேண்டிதான். நீங்க நல்லது செஞ்சு கொள்ளுங்க, அவங்களுடைய கெட்டதுல கலக்காம இருக்க முடிச்சு, அவ்வளவுதான். இப்ப உதாரணத்துக்கு, எந்த முஸ்லீம் நாட்டிலேயாவது நீங்க வீட்டில் குரான் ஓதுனா குரான் ஓதாதீங்கன்னு தடுக்கிறாங்களா? என்னப்பா துபாய் மேடம், நீங்க வீட்டில் தாஜ தொழுதா, எங்க வீட்டில் தாஜ தொழுதீங்கன்னு பிடிச்சிட்டு போவாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க மார்க்கத்தோட இருந்தா நீங்க மார்க்கத்தை பின்பற்றாதீங்கன்னு தடுப்பாங்களா? எந்த நாட்டிலையும் அப்படி செய்யறது கிடையாது. இவங்க அரசியல்லையும் அரசாங்கத்துக்கு உள்ளார போய் அதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும்போதுதான் அங்க பிரச்சனை வரும். அப்ப இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு என்னன்னு சொன்னா, மார்க்கத்தை பின்பற்றணுங்கிறது நோக்கம் இல்ல, அவங்கள ஆட்சியில இருந்து எடுத்து இவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறது நோக்கம். எப்படி? உனக்கு மார்க்கம்னு நோக்கமா இருந்தா நீ மார்க்கத்தை வீட்டுல பின்பற்று, உன்னை யாரு தடுக்க போறா? நீ வட்டிக்கு வாங்கிதான் ஆகணும்னு சொல்லி கழுத்துல கத்தியை வச்சா அரசாங்கம் உன்னை வலுக்கட்டாயம் பண்ணுது? சொல்லுங்க பாக்கலாம். உங்களுடைய சாப்பாடோ தண்ணியோ அடிப்படையோ நீங்க வட்டிக்கு வாங்கணும், வாங்காட்டி உங்களை ஜெயில தூக்கி போடுவோம் எந்த அரசாங்கமாக சொல்லுதாமா? வட்டிக்கு போறவங்க எல்லாம் எதுக்கு போறாங்க? அவங்களுடைய அதிகப்படியான ஆசைக்காவது போறாங்க. இதே எத்தனையோ நாடுகள்ல, மேலை நாடுகள்ல வாடகை கொடுத்துட்டு குடியிருக்கிற எத்தனையோ நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க. நீங்க சொந்தமா வீடு வாங்கணும்னு போகும்போது வட்டிக்கு போறீங்க, யார் உங்களை வாங்க சொன்னா? புரியல உங்களுக்கு? அரசாங்கம் வந்து கழுத்துல கத்திய வச்சு, டாய் நீ வந்து வீட்டை வாங்கலன்னா குத்தி சொருவிடுவோம், அப்படியே இல்லாட்டி உன்னை தூக்கி 30 வருஷத்துக்கு ஜெயிலில் போட்டுவனா சொல்லுது. நீ சம்பாதிக்கிற, வாடகை கொடுக்கறதுக்கு தாக்கத்து இருக்கு, கொடு. சரி, அப்படியே இல்ல, உன்னிடத்துல எவ்வளவு காசு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வீடு வாங்கு இல்லையா. சரி, ஒண்ணுகிட்ட மத்த உதாரணத்துக்கு நகை இருக்குது, மத்த மத்த விஷயங்கள் அதெல்லாம் வித்து போட்டு காசு போட்டு வீட்டை வாங்கு. கிலோ கணக்கில் நகை இருக்கும், அது விற்க மாட்டாக என்ன. அப்புறம் வந்து அது இருக்கும், அதையும் விற்க மாட்டாக. இவளுக்கு வீடு வேணும், 4 ரூம் ஃபிளாட் வேணும், 5 ரூம் ஃபிளாட் வேணும். அப்ப கோடிக்கணக்கான ரூபாய என்ன செய்யறது, 20 லட்சம் 30 லட்சம் காசு வச்சிருப்பாங்க, மிச்சத்தெல்லாம் என்ன செய்யணும், பேங்க்ல லோன் எடுத்துட்டு மாசம் மாசம் கட்டிக்க வேண்டும். ஆனா லூசு பேல, லூசு நீ வாடகை கொடுத்தாலும் ஒண்ணுதான், 25 வருஷத்துக்கு நீ கட்டிக்கிட்டு இருந்தாலும் வாட் இஸ் த சென்ஸ். புரியுதா இல்லையா? அல்லா பாதுகாக்கணும் விஷயத்துக்கு வாங்க. அப்ப ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு என்ன கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இமாமே இல்லனா என்ன செய்யறது ரசூலல்லாஹ், ஒரு ஜமாத்தி இல்லனா என்ன செய்யறது. அதாவது ஒரு இமாம் இல்லனா அப்ப ஜமாத் இல்ல, முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இமாம் நிர்வகித்து அந்த இமாமுக்கு கீழே இல்லனா என்ன செய்யறது யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹுதைஃபா, ஆனா நீ பிரிஞ்சு மட்டும் போயிடாதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குழு குழுவா தனித்தனியா பிரியறாங்க பாத்தீங்களா, அந்த ஜமாத் இந்த ஜமாத் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி மட்டும் போயிடாதீங்க. சொல்றாங்க, ஃபஅத்தஸில் தில்கல் ஃபிரக குல்லஹும், எல்லா குரூப்புகளை விட்டு நீ விலகி இரு, வலவ் அன் தஉத்த அலா அஸ்லி ஷஜரத்தின், உன்னை துரத்திக்கிட்டு வர்றாங்க, அதுல சேரு இதுல சேரு, எங்க பக்கமா உங்க பக்கமான்னு சொல்லிட்டு நீ எங்கேயாவது ஒரு மரத்துக்கு அடியில மரத்துல போய் அந்த மரத்துடைய வேற கப்பிக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டு கடந்து போய் கடந்தாலும் சரி, எந்த ஒரு குரூப்லையும் போய் நீ சேர்ந்துறது, ஹத்தா யுதுரிக கல் மௌத், உன்னை மரணம் வந்து பிடிக்கின்ற வரை, உன்னை மரணம் பிடிக்கின்ற வரை. வாஞ்ச அலாதாலு, இதே நிலையில் நீ இருக்கின்ற போது. புரியுதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலா நபியின முஹம்மத். அது போன்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சரியா, இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் தான். மன் ரஆ மின் அமீரிஹி ஷைஅன் யக்ரஹுஹு, தனது அமீரிடத்திலே யாராவது தனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பார்த்தால், ஃபல் யஸ்பிர், அவர் பொறுமையாக இருக்கட்டும், சகித்துக் கொண்டிருக்கட்டும். ஃபஇன்னஹு மன் ஃபாரகல் ஜமாஅத, யார் ஜமாத்தை விட்டு விலகுவாரோ, ஷிப்ரன் ஒரு ஜான், ஃபமாத அந்த நிலையில் மௌத்தாகி விடுவாரோ, ஃபமீத்தத்துஹு ஜாஹிலியத்துன், அவர் செத்தது குஃபுர். இல்ல, யாரு தன்னுடைய அமீரை விட்டு விலகி போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு, அவருடைய மௌத்து என்ன மௌத்து, ஜாஹிலியத்து குஃபுருடைய மௌத்துன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அவர் தஹஜ்ஜத் தொழுதா என்ன, குர்ஆன் ஓதுனா என்ன, இவ்வளவு பெரிய தாடி வச்சு பெரிய மார்க்கம் பேசினா என்ன, தன்னுடைய அமீரை விட்டு விலகிட்டார்னால அது எங்க போயிருந்தது, குஃபுர்ல போயிடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு ஹதீஸ் என்ன, யார் ஜமாத்தை விட்டு விலகுவாரோ அவர் நரகத்திலே விலகி விடுவார். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு அறிவிப்பிலே சொன்னார்கள், யார் அமீரை விட்டு விலகுவாரோ, இஸ்லாம், இஸ்லாமுடைய வளையத்தை தனது கழுத்தில் இருந்து அவர் எடுத்து விட்டார். அல்லாஹ் நம்ம இஸ்லாத்தின் மூலமாக என்ன ஒரு பாதுகாப்பு வளையத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த வளையத்தை அவர் கழட்டி விட்டார். சரியா? மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா பூயி அலி ஹலீஃபத்தைனி, இப்ப நமக்கு ஒரு இமாம் இருக்கிறாங்க, ஒரு மன்னர் இருக்கிறாரு, ஆட்சி செய்யறாரு. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு 10-20 பேரை கூட்டிக்கிட்டு, அல்லது 100 பேரை கூட்டிக்கிட்டு, ஒரு 1000 பேரை கூட்டிக்கிட்டு, அந்த இமாம் சரியில்லை, அவர் அநியாயமா இருக்காரு, நான் உங்களுக்கு நீதமா ஆட்சி செலுத்த போறேன், என் பக்கம் வாங்கன்னு சொல்லி இவர் நான் தான் ஹலீஃபான்னு டிக்ளேர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவர் நல்லவர்னு சொல்லிட்டு இவர் பக்கம் வந்து சேர்றதா என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 கலீஃபாக்களுக்கு பய செய்து கொடுக்கப்பட்டால் நீங்கள் 2வதாக யாருக்கு பய செய்யப்படுகிறதோ அவரை வெட்டி விடுங்கள். முடிச்சு. அப்ப என்ன அர்த்தம், எந்த வகையிலுமே அவர் அவ்வளவு நல்லவர் இவ்வளவு நல்லவர்னு சொல்லி நம்ம அவருக்கு சப்போர்ட்ல குதிக்க முடியாது. என்ன ஜமாத் ஏற்கனவே இருந்துச்சோ அந்த ஜமாத்துல தான் நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சரியா? முஸ்லிமுடைய அறிவிப்பு அந்த அவுஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خِيَارُ أَيِّمَّتِكُمْ الَّذِينَ تُحِبُّونَهُمْ وَيُحِبُّونَكُمْ وَتُصَلُّونَ عَلَيْهِمْ وَيُصَلُّونَ عَلَيْكُمْ. உங்களது இமாம்களில் தலைவர்களில் சிறந்தவர்கள் யாரென்றால் நீங்களும் அவர்களை விரும்புவீர்கள், அவர்களும் உங்களை விரும்புவார்கள், நேசிப்பார்கள். நீங்களும் அவர்களுக்காக துவா கேட்பீர்கள், அவர்களும் உங்களுக்காக துவா கேட்பார்கள். இவங்க யாரு? இமாம்களிலேயே சிறந்தவர்கள் கலீஃபாக்களைப் போல. கலீஃபாக்கள் எப்படி இருந்தாங்க? அவர்களும் உம்மத்தை நேசித்தார்கள், உம்மத்தும் அவங்களுக்காக துவா. இன்றைக்கு வரைக்கும் நம்ம துவா செய்யறோம் ஒவ்வொரு கலீஃபாவுடைய பேரை சொல்லும் பொழுது ரழியல்லாஹு அன்ஹு என்று. வஷிராரு அய்யிமத்திக்கும், உங்களுடைய இமாம்கள் தலைவர்கள் மன்னர்களில் ஆட்சியாளர்களிலே மோசமானவர்கள் யார் என்றால் நல்ல கவனிங்க, தபுகபூனஹும் வயபுகபூனக்கும், நீங்களும் அவர்களை வெறுப்பீர்கள் ஏசுவீர்கள், அவர்களும் உங்களை வெறுப்பார்கள் ஏசுவார்கள். வத்தல் அணுனகும் வயல் அணுனக்கும், அவர்களை நீங்களும் சபிப்பீர்கள், அவர்களும் உங்களை சபிப்பார்கள். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கும். இப்ப இதை மாத்தணும்னா முதல்ல நம்ம மாறணுமா இல்லையா? நம்ம என்ன செய்ய? அதுக்குதான் கடைசியை நம்முடைய இமாம் தஹாவி முடிக்கும் போது என்ன சொல்லி முடிச்சாங்க இந்த பாடத்துல, வனதுஉ லஹும் பிஸ்ஸலாஹி வல் முஆஃபா, அவர்களுடைய சீர்திருத்தத்துக்காகவும் அவர்களுடைய நற்சுகத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்போம். அப்ப அவர்கள் நம்மை வெறுத்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவர்களை வெறுக்க கூடாது. அவர்கள் நம்மை சபித்தாலும் நம்ம இடத்துல கடுமையா நடந்துகிட்டாலும் நாம் அவர்களை சபிக்க கூடாது, கடுமையா நடக்கக்கூடாது. அப்ப இங்க மாற்றம் வரும்போது கண்டிப்பா அங்கேயும் மாற்றம் வரும். பாருங்க, இப்படி ஒரு மோசமான இமாம் ஏற்பட்டு விட்டால் அஃபலானு, அப்போது நாம் அவர்களிடத்திலே வாளேந்தி ஏன் சண்டை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாமே கேட்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நாம் ஏன் அவர்களிடத்திலே யுத்தம் செய்யக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா, நோ, நெவர், நீங்க வாழ்ந்து ஏந்தக்கூடாது. மா அகாமு ஃபீக்குமுஸ் ஸலா, அவர்கள் உங்களில் தொழுகையை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றவரை. புரியுதா இல்லையா? அப்ப அவங்க இஸ்லாமை விட்டு வெளியே போகாத வரைக்கும் நீங்க அவங்களுக்கு எதிராக புறப்படக்கூடாது. இல்லாமன் வலிய அலைஹி வாலி فَرَآهُ يَأْتِي شَيْئًا مِّن مَّعْصِيَةِ اللَّهِ فَلْيَكْرَهْ مَا يَأْتِي مِن مَّعْصِيَةِ اللَّهِ وَلَا يَنزَعَنَّ يَدًا مِّن طَاعَتِهِ. உங்களுக்கு யாராவது ஒரு அமீர் பொறுப்பேற்று அவர் அல்லாஹ் தடுத்த பாவத்தில் ஒரு பாவத்தை செய்வதை பார்த்தால் அவர் செய்கின்ற பாவத்தை நீங்கள் வெறுங்கள், ஆனால் அவருக்கு கீழ்ப்படிவதிலிருந்து நீங்கள் விலகிவிடாதீர்கள். அதான் நம்ம சொன்னோம், ஒரு மூமின் பாவம் செஞ்சா அந்த பாவத்தை விட்டு விலகுமே தவிர அவரை விட்டு விலக மாட்டோம். அப்போ ஒரு அமீர், ஒரு இமாமா இருக்கிற ஒரு பாவம் செய்யும் போது அவருடைய பாவத்தை தான் நம்ம வெறுப்போமே தவிர அவருக்கு கீழ் நாம் இருப்பதிலிருந்து நாம் வெளியேறி அவருக்கு எதிராக நாம் மாற மாட்டோம். புரியுதா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இங்க இன்னும் சில முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், அநியாயக்கார ஆட்சியாளர்கள், அது போன்று அராஜகம் செய்யக்கூடியவங்க, கடுமையான சட்டங்களை போட்டு மக்களை வாட்டி வளைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது அல்லாஹு தஆலா அதிலும் நமக்கு ஒரு நன்மை யோசிச்சிருக்கான். அது என்ன நன்மை? நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடும். அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு கீழே நம்ம பொறுமையா இருக்கும் போது அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அதான் இமாம் அவங்க சொல்றாங்க, அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கிறதுல நமக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்துகின்றான். புரியுதா? அடுத்தது ஒரு விஷயம் என்ன, இப்படி அநியாயக்கார அரசர்கள் மன்னர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஏன் ஏற்படுத்தப்படுகின்றார்கள் என்றால் நம்முடைய அமல்களில் இருக்கின்ற சீர்கேடுகளின் காரணமாக. அப்ப நாம் கெட்டுவிட்டதுனாலதான் நம்முடைய ஆட்சியாளர்கள் கெட்டவர்களாக இருக்காங்க, நாம் நல்லவர்களாக இருந்திருப்போம் ஆனால் கண்டிப்பா ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக நம்ம பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு மூத்த, அதாவது கடைசி நேரத்தில் அவங்க கடுமையா கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அப்போ பின்னாடி உள்ளவங்க சொல்றாங்க, ஹலீஃபா அவர்களே, அலி ரலியல்லாஹு அவர்களே, நீங்க எங்களுக்கு ஒரு ஹலீஃபாவை நியமிச்சுட்டு போங்க, நீங்க இப்ப இறந்து போறீங்க, நீங்க எங்களுக்கு ஒரு ஹலீஃபாவை நியமிக்கலன்னா எங்களுடைய நிலைமை பிரச்சனையா போயிடுமே சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அதை நியமிக்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், நீங்க பாத்துக்குங்க, நீங்க நல்லவங்களா இருந்தா நல்ல ஆட்சியாளர்களா எல்லாம் கொடுப்போம், நீங்க கெட்டவர்களா இருந்தா கெட்டவங்களா எல்லாம் உங்க மேல சாட்டுவான் சொல்லிட்டு சொன்னாங்க. ரசூலுல்லா இறந்தார்கள், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள், அல்லாஹ் எங்களை பார்த்தான், எங்களில் நல்லவர்கள் இருந்தார்கள், எனவே எங்களில் ஒரு நல்லவரை அல்லாஹ் ஆட்சியாளராக ஆக்கினான். யார? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க, புரியுது உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? நான் ஆட்சியாளரை நான் ஏற்படுத்த மாட்டேன், அல்லாஹ் ஏற்படுத்துவான். நீங்க நல்லவங்களா இருந்தா நல்லவங்களா ஏற்படுத்துவான், நீங்க கெட்டவங்களா இருந்தா ஒரு தீயவன் அல்லாஹ் ஏற்படுத்துவான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இறந்து போனாங்க. ஆட்சியாளர் யாரையும் அவங்க ஏற்படுத்தல, எங்களில் நல்லவர்கள் இருந்தார்கள், அல்லாஹு தஆலா எங்களில் நல்லவர்களில் உள்ள ஒரு நல்லவரை அல்லாஹ் எங்களுக்கு ஆட்சியாக்குனா. சரியா? உமவியா மன்னர்கள் ஒரு மன்னர், அவர் வந்து மக்கள்கிட்ட கடைசி ஒரு உரை நிகழ்த்தும் போது அப்ப சொல்ற, மக்களே நீங்கள் இப்போது எங்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள், நீங்கள் இப்போது எங்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் அபூபக்கர் உமரை போன்று உங்கள் மீது ஆட்சி செய்ய வேண்டும் என்று. எப்படி சொல்றாரு அவரு? மக்களே நீங்கள் எங்களிடத்தில் விரும்புகிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்று? அபூபக்கர் உமரை போன்று நாங்கள் உங்களுக்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்று. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அலியை போல உஸ்மானை போல நபியினுடைய தோழர்களை போன்று மாறிவிடுங்கள், நாங்கள் உங்களுக்கு அபூபக்கரை போல உமரை போல ஆட்சி செய்கிறோம் சொல்லு. இப்ப நம்ம இருக்கிற அநியாயம், முஸ்லீம் வட்டி வாங்குறான், முஸ்லீம் ஜினா பண்றான், முஸ்லீம் திருடுறான், முஸ்லீம் குடிக்கிறான், முஸ்லீம் தொழுகை இல்லாம இருக்கிறான், முஸ்லீம் சூது விளையாடுறான், முஸ்லீம் மத்தவங்க சொத்தை எடுத்துக்கிறான், முஸ்லீம் அண்டை வீட்டாரோட சண்டை போடுறான், அண்ணனுக்கு சொத்து கொடுக்கறது இல்ல, அல்லது தம்பிக்கு சொத்து கொடுக்கறது இல்ல, அல்லது அக்காவுக்கு கொடுக்கறது இல்ல, முஸ்லீம் அம்மாட்ட சண்டை போடுறான், முஸ்லீம்கள் பெற்றோர்களை வெளியாக்கிடுறாங்க, இப்படி நூத்துக்கணக்கான தப்ப நம்முடைய வாழ்க்கையில வச்சுக்கிட்டு இப்ப அநியாயக்கார அரசன் வந்த உடனே யார திட்டிட்டு வந்திருக்கிறோம்? அவனு திட்டம். நீ அநியாயக்காரனா மாறிட்ட, சமுதாயம் அநியாயக்காரனா மாறிடுச்சு, ஆட்சியாளனும் அநியாயக்காரனாக ஆக்கப்பட்டான், அவ்வளவுதான். புரிஞ்சா இல்லையா? இமாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுத்தால அநியாயக்கார ஆட்சியாளர்களை எப்போது ஏற்படுத்துகிறான் என்றால் அவர்களுடைய அமல்கள் கெட்டுவிடும் போது. வல் ஜஸாவு மின் ஜின்ஸில் அமல், எப்படி உங்களுடைய செயல் இருக்குமோ அதற்கேற்பதான் அல்லாஹ்வுடைய அந்த கூலியும் இருக்கும். எனவே ஃபஅலைனல் இஜ்திஹாது ஃபில் இஸ்திஃகாரி வத்தௌபத்தி வஇஸ்லாஹில் அமல், நாம் அமல்கள் செய்வதிலும் சரி தௌபா செய்வதிலும் இஸ்திஃகார் செய்வதிலும் கடினமான முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது அல்லாஹு தஆலா நமக்கு நல்ல ஆட்சியாளர்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஷூராவுடைய 30வது வசனம், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், இந்த உலகத்தில் துன்யாவிலே உங்களுக்கு என்னென்ன சோதனை ஏற்படுகிறதோ, ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய கரங்கள் செய்ததுதான். வயாஃபு அன் கசீர், ஆனா இன்னும் நிறைய உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு விட்டுறான். சில பாவத்துக்கு கொடுக்கிற தண்டனை தான் இது, மொத்த பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு வைத்துக் கொள்ளுங்க, யாருமே நம்ம நடக்கவே முடியாது. மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா ஆலு இம்ரானுடைய 165வது வசனம், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்தும் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா குல் ஹுவா மின் இந்தி அன்ஃபுசிக்கும். உஹது போர்ல சஹாபாக்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு, இந்த சோதனை எதனால் வந்தது? அல்லாஹ் சொல்கிறான், அந்த சோதனைக்கு காரணம் நீங்கள் தான், அந்த சோதனைக்கு காரணம் நீங்கள் தான். என்ன காரணம்? நபியினுடைய கட்டளையை மீறி உங்கள உள்ள சில பேர் மலையிலிருந்து இறங்கிட்டாங்கல்ல, அதுதான் காரணம். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரா அல்அன்ஆம் 129வது வசனம், وكذلك نولي بعض الظالمين بعضا بما كانوا يكسبون, அநியாயக்காரர்களில் சிலரை வைத்தே நாம் திருப்பி விடுவோம். அப்ப என்ன அர்த்தம்? நீ அநியாயக்காரனா இருந்தா உன்னை திருத்துறதுக்கு இன்னொரு அநியாயக்காரனை நாம் சாட்டுவோம். புரியுதா இல்லையா? மக்கள் அநியாயக்கார ஆட்சியாளரிடமிருந்து பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நாடினால் அவர்கள் அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும். இப்ப கணவன் மனைவியின் மேல அநியாயம், அல்லது மனைவி கணவன் மேல, பெற்றோர் பிள்ளைகள் மேல, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல, சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் மேல அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப உன் ஆட்சியாளன் எப்படி அநியாயம் செய்யாம இருப்பான்? புரியல உங்களுக்கு? இப்ப நமக்கு மத்தியில் இருக்கிற உறவுகள் இருக்குமா? இன்னைக்கு இப்ப இந்தியான்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம வெளியில பத்தி பேச வேணாம். நம்முடைய உறவுகள் இருக்குது, வெளிரங்கத்துல பார்க்கும்போதுதான் நம்ம எல்லாம் ஒட்டுன மாதிரி இருக்கிறோம், ஆனா நம்ம எல்லாம் வெட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். யாரோடைய சுமூகமான உறவே இருக்காது. அதாவது பார்க்கறதுக்கு எல்லாம் ஒட்ட மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே சின்ன சின்ன காரியத்துக்கு பாருங்க, உடனே சண்டை தான் போடுவாங்க இல்லையா? என்னம்மா உடனே சண்டை? அம்மா ஓனா இருக்கட்டும், புருஷனும் பொண்டாட்டியுமா இருக்கட்டும், அண்ணனும் தம்பியுமா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், உடனே சண்டை தான் முடிச்சு. நீ 5 செஞ்சா நான் 10 செய்வோம், நீ 10 செஞ்சா நான் 20 செய்வோம், நீ 20 செஞ்சா நான் 100 செய்வோம். இப்படித்தான் நம்ம இருக்கும் பொழுது அப்ப நம்முடைய ஆட்சியாளர்கள் எப்படி நம்ம மேல கருணை உள்ளவர்களா நல்லவர்களா வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. இது வந்து முந்தி உள்ள தௌராத் இன்ஜீல் இருந்து அவங்க படிச்ச விஷயம். அல்லாஹ் சொல்வதாக, அனல்லாஹு மாலிகுல் முல்கி, நான் தான் அல்லாஹ் ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரன். குலூபுல் முலூகி பியதைய, மன்னர்கள் ஆட்சி செய்பவர்களின் உள்ளங்கள் எல்லாம் எனது கையிலே இருக்கிறது. ஃபமன் அதாஅனி ஜஅல்துஹும் அலைஹி ரஹ்மத்தன், எந்த மக்கள் எனக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ நான் அவர்களுடைய மன்னரை அவர்கள் மீது ரஹ்மத்தாக ஆக்கி விடுவேன். ஒமன் அசானி, எந்த மக்கள் எனக்கு மாறு செய்து நடக்கின்றார்களோ ஜால் சுகும் அழகி நிற்குமத்தன், அவர்களுடைய மன்னரை அவர்களுக்கு சோதனையாக தண்டனையாக நான் மாற்றி விடுவேன். எனவே பலாஷ்கலு அன்புசக்கும் பிசப்பில் முலூக், மன்னர்களை ஏசுவதில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி வைக்காதீர்கள். வலாக்கின் தூபு, நீங்கள் தௌபா செய்து திருந்துங்கள், உங்கள் மீது கருணை உள்ளவர்களாக நான் அவர்களை மாற்றுகின்றேன். இஸ்ரவேலர்கள் ஒரு காலத்தில் பயங்கரமான அநியாயக்கார அரசன், அநியாயக்கார அரசன்னா ஃபிரவுன் மாதிரி அப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். ஃபிரவுனோட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கங்க. அப்ப அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. யார்கிட்ட? அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு தக்குவா உள்ள ஒரு ஆளுமிடத்துல ஓடி வர்றாங்க. அறிஞரே பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்க அனுமதி கொடுங்க, நீங்க தலைமை தாங்குங்க, நம்ம இந்த ஆட்சியாளருக்கு எதிராக, இந்த மன்னருக்கு எதிராக நம்ம வந்து கிளர்ச்சி செய்யலாம், சண்டை செய்யலாம், இவரை மாத்திடலான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இமாம் சொன்னாங்க, மக்களே கொஞ்சம் பொறுமையா இருக்கு, 10 நாள் நீங்க உங்களுடைய மனைவிகளிடத்துல மனைவிகளை விட்டு விலகி இருந்து ராத்திரியெல்லாம் இபாதத்து பண்ணுங்க, பகலெல்லாம் தொழுங்க, எல்லா குடும்பமா சேர்ந்து எல்லா பாவத்திலிருந்து தௌபா கேளுங்க, 10 நாள் கழித்து வாங்க. அதே போல 10 நாள் கழிச்சு மக்கள் வர்றாங்க. இமாம், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சோம், என்ன செய்யணும் இப்ப சொல்லுங்க, இப்ப தயார் பண்ணிடலாமா படைய? இன்னும் ஒரு 10 நாள் இதே போல இருந்துட்டு வாங்க. அதே போல 10 நாள் இருந்துட்டு வந்தாங்க. என்ன செய்யணும் மக்கள்? இமாம், தாமதமாயிட்டே போகுது, நாளுக்கு நாள் அநியாயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒரு 10 நாள் இதே போல இருந்துட்டு வாங்க. எத்தனை நாள் ஆயிடுச்சு?
வர்றாங்க. இமாம் என்ன செய்து இப்படி எங்களை திருப்பி அனுப்பிட்டீங்களே, கடைசியா இன்னும் ஒரு பத்து நாள் நீங்க தௌபா செய்து எல்லா பாவத்தை விட்டு விலகி இஸ்திக்ஃபார் செய்து சுத்தமா இருந்து இபாதத்தில் இருந்துட்டு பகல்ல நோன்பு வச்சுட்டு வாங்க. அதே போல 41வது நாள் மக்கள் வர்றாங்க. இமாம் என்ன செய்யுது, அமைதியா பள்ளியில உட்காந்துருங்க, திக்ரில் இருங்க, துவால இருங்க, உங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு வருங்கிறான். இன்னைக்கு என்ன நடக்குது, அந்த அநியாயக்கார அரசன் அவன் வந்து நகர் வளம் வர்றதுக்காக வேண்டி தன்னுடைய படைகளை தயார் பண்ண சொல்றாப்ல, அப்ப தன்னுடைய குதிரைய ரெடி பண்ண சொல்றாப்ல. அப்ப அந்த குதிரை என்ன செய்யுது, அதுக்கு கடிவாளத்தையும் போட விட மாட்டேங்குது, அதுக்கு மேல சீட்டையும் போட விட மாட்டேங்குது. கிட்டக்க வந்தாலே முன்னங்கால தூக்குது, அப்புறம் சீட்டு போட வச்சா பின்னங்கால தூக்கு, இப்படி மாறி மாறி முன்னங்காலையும் பின்னங்காலையும் தூக்கிட்டு இருக்குது. படை ரெடி ஆயிருச்சு, மன்னர் தன்னுடைய குதிரைக்காக வேண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, குதிரை ரெடி ஆகல, காலதாமதம் ஆயிட்டே இருக்கு. என்ன நடக்குது இஸ்தபல்ல அப்படின்னு கேக்குறாரு மன்னரே. என்ன அநியாயக்கார அரசனாச்சு, பயப்படுறாங்க. இந்த மாதிரி குதிரை வந்து தன்னுடைய முகத்தையும் கொடுக்க மாட்டேங்குது, முதுகையும் கொடுக்க மாட்டேங்குது, பெரிய சண்டித்தனம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு மன்னர் கிளம்பி வர்றார். பார்த்தா இஸ்தபல்ல வந்தா அவருடைய குதிரை நிக்குது. இவர் கிட்டக்கு போன உடனே அந்த குதிரை ஒன்னும் கண்டுக்காத மாதிரி அப்படியே கம்முன்னு நிக்குது. இவ்வளவு நேரம் சண்டித்தனம் பண்ண குதிரையான்னு சொல்லி சந்தேகம் வர அளவுக்கு அப்படி நிக்குது. கடிவாளத்தை எடுத்தாரு, கடிவாளத்தை மாட்டினாரு, சீட்டை தூக்கி போட்டாரு, உட்காந்துச்சு, பெல்ட்டை போட்டாரு, எல்லாம் போட்டாச்சு, ஏறி அது மேல உட்காந்துட்டாரு. இஸ்தபல்ல விட்டு வெளியே வர்றாரு, முன்னாடியும் பின்னாடியும் அவருக்கு படை சூழ நகர் வளம் வர்றது. 4-8 அந்த குதிரை எடுத்து வச்சுச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அந்த குதிரை முன்னங்கால தூக்குனுச்சு, பின்னங்கால தூக்குனுச்சு, முன்னங்கால தூக்கி பின்னங்கால தூக்கி குதிச்சுச்சுல, மன்னர் என்ன ஆனாரு, கீழே விழுந்தாரு. கீழே விழுந்தவரை மக்கள் சுதாரிக்கிறதுக்குள்ளார தன்னுடைய காலாலேயே நசுக்கி சாவடிச்சிச்சு. இந்த குதிரை ஒட்டகம் இருக்கிறையா, ஒரு தடவை கழுத்துல கால் வச்சா போதும், முடிச்சு. நீங்க படிச்சிருப்பீங்க, ஜனாசாவுடைய பாடத்துல படிச்சோம், புரியுதா இல்லையா? ஒருத்தர் இஹ்ராமுடைய நிலையில மௌத்தா போயிட்டாருன்னா அவருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், முகத்தை மறைக்க மாட்டோம், தலைய மறைக்க மாட்டோம், நறுமணம் பூச மாட்டோம். ரசுல்லாவுடைய ஒரு சஹாபி அரபா மைதானத்தில் இருக்கும்போது அவருடைய ஒட்டகம் கீழே தள்ளி கழுத்துல மிதிச்சு மௌத்தா போயிட்டாரா இல்லையா? அப்போ வருது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, செய்தி வருது. அப்ப அந்த ஆலிம் சொல்றாங்க, இப்படித்தான் அல்லாஹ் நடந்து கொள்வான். அநியாயக்கார ஆட்சியாளர்களிடத்திலே நீங்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டால், நீங்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டால் உங்கள் மீது உள்ள அநியாயக்கார ஆட்சியாளர்களிடத்திலே அல்லாஹ் இப்படித்தான் நடந்து கொள்வான். அப்ப என்னத்தான் நம்ம வந்து திட்டம் போட்டாலும் அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய திட்டம் இருக்கு. அல்லாஹு தஆலா நமக்கு சாதகமா முடிவெடுக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை சீர்திருத்தம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை.